கிறிஸ்து இயேசுக்கள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு ஈரோட்டில் இருக்கிற உங்கள் அருமையான சகோதர சகோதரிகள் எல்லாருடைய கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்து நாம் கிருபையாய் பாற்று வருகிற இந்த ஓமைகள் குறித்த ஒரு வகுப்புக்குள்ள நாம் கடந்து செல்வோம். இதுவரை நாம் 17 ஓமைகள் நாம் பார்த்திருக்கிறோம் கர்த்தர் இயேசு பேசினவைகளில் இருந்து. தொடர்ந்து இன்னைக்கு 18வது ஓமையாக ஒரே ஒரு ஓமை மாத்திரம் நாம் பார்க்க இருக்கிறோம். ஒரே ஒரு ஓமையாக இருந்தாலும் இந்த சுவிசேஷ யுகத்தின் முடிவில் இந்த பரம அழைப்பில் நிலைத்திருக்கிற பாத அங்கங்களாக நமக்கு விசேஷமான போதனைகளை அல்லது ஆலோசனைகளை அல்லது கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஓமை நாம் இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். இந்த ஓமை தாளந்து பற்றின ஓமை, தி பேரபிள் ஆஃப் தி டேலண்ட்ஸ். வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25 அதிகாரம் 14 30 வசனங்கள் மட்டும். மத்தேயு 25 அதிகாரம் 14 வசனத்தில் இருந்து 30 வசனங்கள் முடிய இந்த ஓமை காணப்படுகிறது. இன்று நாம் இந்த ஓமையை குறித்து நாம் தியானிக்கலாம். முதல்ல அந்த ஓமையை மேலோட்டமாக ஒரு முறை நாம் நிதானமாக வாசிப்போம். மற்றவர்கள் அதை கூர்ந்து கவனிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ ஒரு முறை நாம் வாசிக்கலாம். இது சகோதர சகோதரிகளே, நாம் நிறைய முறை வாசித்திருக்கிற நமக்கு ரொம்பவும் பரிச்சயமான ஒரு உவமை, தாளந்துகள் பற்றின உவமை. இந்த உவமையில நமக்கு என்ன ஆவிக்குரிய படிப்பினை அங்கு இருக்கு? பொதுவா பேரபிள் ஸ்டடி என்று நாம் இந்த வகுப்பு நாம தொடர்ந்து செய்து வரும் பொழுது, கர்த்தர் இயேசு பேசின அந்த உவமைகள் ஒவ்வொன்றையும் நாம எடுத்து வாசிச்சு அதற்குள் அவர் என்ன பொருள் விசேஷமாக நமக்கு பேசியிருக்கிறார் என்றுதான் நாம் அங்க பார்க்கிறோம். இதுதான் நம்முடைய முக்கியமான நோக்கமா இருக்கு. அது மாத்திரம் இல்ல, அப்படி நாம தியானிக்கும் போது இன்னைக்கு நமக்கு இந்த அழைப்புல அந்த உவமைகளிலிருந்து என்ன மாதிரியான விசேஷமான பாடங்கள், படிப்பினைகள், அல்லது சில சமயங்கள்ல கடுமையான எச்சரிக்கை நமக்கு தேவன் கொடுக்கிறார், இதுவும் கூட ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கு. நாம் எடுத்துட்ட இந்த ஒரு சின்ன பிரயாசத்துல தேவன் தொடர்ந்து நம்மை அப்படி அறிவுறுத்தி வருவது நாம் அங்க பார்க்கிறோம். அந்த வகையில இந்த உவமை நாம் இன்னைக்கு எடுத்து பார்க்கும் போது இந்த உவமையில என்ன விசேஷமான கருத்து நமக்கு தேவன் அங்க வச்சிருக்கிறார். ரொம்ப சொற்ப விஷயங்கள் தான் இன்னைக்கு இந்த உவமையில் நம்ம பேச இருக்கிறோம். ஆனா அந்த விஷயங்கள் சொற்பமா இருந்துட்டாலும் ரொம்ப முக்கியமான விஷயங்களா இருக்கு. ஒரு வகையில் சொல்ல போனா இந்த உவமையில சில முக்கியமான பிரச்சனைகளுக்கு தெளிவான உறுதியான தீர்வு தேவன் அங்க தர இன்னைக்கு இந்த சுவிசேஷ யுகத்தின் முடிவுல கான்சக்ரேட் பண்ணிருக்கிற அர்ப்பணித்திருக்கிற பரிசுத்தவான்கள் மத்தியில என்ன பிரச்சனைகள் இருக்கு, சில விஷயங்கள்ல சில முக்கியமான குழப்பங்கள் இருக்கு. அந்த பிரச்சனைகள் ஒரு மூன்றாக நாம் பிரித்து உங்களுக்கு அங்க சொல்லலாம். அர்ப்பணிச்சுடுறோம் தேவன்கிட்ட, நம்மை ஒப்பு கொடுத்துடுறோம் தேவன்கிட்ட முழுவதுமாக. அப்படி ஒப்பு கொடுப்பதனுடைய ஆழமான அர்த்தம் பலியின் ஜீவியம் என்றும் கூட வசனங்களின் மூலம் அநேக பாடங்களின் மூலம் அப்பப்ப தேவன் நமக்கு அங்க உணர்த்துறார். இதெல்லாம் நாம் அறிஞ்சு உணர்ந்திருக்கிற விஷயங்கள். ஆனா நிறைய பேருக்கு, கான்சக்ரேட்டட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு, அதாவது ஒப்பு கொடுத்துட்ட சகோதர சகோதரிகளுக்கு, தேவன் தங்களை அழைத்ததனுடைய நோக்கம் என்ன? ஏன்னா ஒவ்வொருத்தரையும் தேவன் அழைச்சிருக்கிறாருன்னா ஒவ்வொருத்தரையும் அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. யாரையும் நோக்கம் இல்லாம தேவன் அழைக்கிறதே ஒரு நோக்கம் இருக்கு. சோ தேவன் எந்த நோக்கத்திற்காக நம்மை அழைச்சிருக்கிறார் தீர்மானமா தெரியறதில்ல நிறைய பேர். அதே வகையில சிந்திக்கும் போது தேவன் அவருக்காக பலிகளை ஏறெடுக்கும் படிக்கு நம்ம கையில என்ன தாளந்துகள் அல்லது என்ன வாய்ப்புகள் தேவன் தந்திருக்கிறார் அநேகர் புரிஞ்சுக்கிறது இல்ல, அநேகர் தெரிஞ்சுக்கிறது இல்ல. ஒருவேளை அப்படி தெரிஞ்சிருந்தாலும் அந்த தாளந்த எதுக்காக பயன்படுத்திட்டு இருக்கிறோம், எதுக்காக பயன்படுத்திட்டு இருக்கிறோம் அதுவும் கூட அவங்க சரியா தெரிஞ்சுக்கொள்றதில்லை. அதாவது அந்த தாளந்துகளை முழுவதுமே தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதற்காகத்தான் பயன்படுத்துகிறோமா இல்லையா, அந்த கேள்வியை கூட அவங்களுக்கு அங்க சரியா அங்க தெரியறதில்லை. ஒருவேளை அப்படி தெரிஞ்சிருந்தாலும் அந்த தாளந்துகளை உண்மையிலேயே தேவனுடைய பார்வையில நீதியா இருக்கும் அளவுக்கு அதை முழுவதுமாக பயன்படுத்துகிறார்களா என்றால் அதற்கும் அங்க தெளிவில்லை. இது நாம உணர்ந்து உங்கள் மத்தியில முன்பாக வைக்கிற சில கருத்துக்கள். இன்னைக்கு கான்சக்ரேட் பண்ணிருக்கிற ஒவ்வொருத்தருக்கு மத்தியிலும் சகோதர சகோதரி இந்த கேள்விகள் ரொம்ப முக்கியமான கேள்விகள். சுவிசேஷ யுகம் உண்மைனா, அதுல முடிவுல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற பாத அங்கங்கள் என்பது உண்மைனா, அப்படி நம்ம நம்முடைய ஜீவனை பலியாக ஏறெடுத்திருப்பது உண்மைனா, ஏறெடுத்திருக்கிற அந்த பொருத்தனையை கண்டிப்பா நிறைவேற்ற வேண்டியதும் கூட ரொம்ப அவசியம். அந்த விஷயத்துல இந்த கேள்விகளுக்கு நம்ம தெளிவா அங்க பதில் சொல்லணும். தேவன் என்னை அழைச்சதனுடைய நோக்கம் என்ன? தேவன் அவருக்காக ஊழியம் செய்யும் படிக்கு என் கையில அவர் தந்திருக்கிற வாய்ப்புகள் என்ன, தாளந்துகள் என்ன? அந்த தாளந்துகளை நான் சரியாக உணர்ந்திருக்கிறனா? நெக்ஸ்ட், அப்படி உணர்ந்ததுக்கு பின்பு அந்த தாளந்துகளை தேவனுடைய சித்தம் நிறைவேற்றுவதற்காகவே என் திராணிக்கு உட்பட்டு முழுவதுமாக நான் அதை அர்ப்பணிக்கிறதில்ல, அதன் மூலம் பலி ஏறெடுக்கிறதில்ல, நான் தீவிரமாக இருக்கிறேனா? இந்த கேள்விகள் நமக்கு ரொம்ப முக்கியம். பாருங்க, இதுல ஒரு வேளை தெளிவில்லாத இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா இன்னைக்கு இந்த உண்மையில நமக்கு அந்த தெளிவான ஆலோசனைகள் தேவன் அங்க வைத்திருக்கிறார். சோ அதனால தான் இந்த உண்மை நமக்கு ஒரே உண்மையா இன்னைக்கு பார்த்தாலும் சில முக்கியமான ஆலோசனைகளை முன்வைக்கக்கூடிய உண்மை என்று நாம் அங்க உங்களுக்கு முன்பு சொன்னோம் சகோதர சகோதரிகளே. சரி, இப்ப நாம் அந்த உண்மையினுடைய விளக்க பகுதிக்குள்ள நாம் அங்க போவோம். சோ மேலோட்டமா பார்க்கும் பொழுது இந்த உண்மையினுடைய சாராம்சம் உங்களுக்கு அங்க நல்லா தெரியும். சோ ஒரு மனுஷன், அவர் எஜமான், அவரு தூர தேசத்துக்கு, ஆனா இங்க பார்க்கும் போது புற தேசத்துக்கு பிரயாணமாய் அவர் போகிறார். அப்படி போவதற்கு முன்பு தன்னுடைய ஊழியக்காரரை அழைத்து தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாவற்றையும் அவரிடத்துல அங்க ஒப்பு கொடுக்கிறார். எப்படி ஒப்பு கொடுக்கிறார் என்று பார்க்கும் பொழுது அந்த ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் ஒரு சில பொறுப்புகள் அங்க தரார். அந்த பொறுப்புகள் எப்படி தரார் என்று பார்க்கும் பொழுது அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருத்தன் இடத்துல 5 தாளந்துகள் கொடுக்கிறார், இன்னொருத்துல 2 தாளந்து கொடுக்கிறார், இன்னொருத்துல ஒரே 1 தாளந்து அங்க கொடுக்கிறார். கொடுத்துட்டு அவர் என்ன சொல்கிறார்னா, நான் வரும் வரைக்கும் நீங்கள் பெற்றுக்கொண்ட இந்த தாளந்துகளை அங்க வைத்துக் கொண்டு நீங்கள் அங்க வியாபாரம் செய்யணும், நான் கண்டிப்பா திரும்பி வருவேன். அப்படி திரும்பி வந்த உடனே முதல் வேலையாக நான் உங்களிடத்தில் ஒப்பு கொடுத்துட்டு போன அந்த தாளந்துகளுக்கு தகுந்த கணக்கை நான் எதிர்பார்ப்பேன். நீங்க என்னிடத்துல கணக்கு ஒப்பு வைக்கணும், உண்மையுள்ள ஊழியக்காரர்களா இருந்து. சோ அப்படி நீங்க ஒப்பு வைக்கும் பொழுது கண்டிப்பா நான் செக் பண்ணுவேன், யார் யார் எந்த அளவுக்கு நான் கொடுத்த தாளந்தை பிரயோஜனப்படுத்தி இன்னும் அதிக தாளந்துகள் சம்பாதித்திருக்கிறீர்கள் என்று பார்த்து அதற்கு தகுந்த நான் ஒரு வெகுமதி சன்மானம் நான் உங்களுக்கு அங்க தருவேன் அப்படி சொல்றார். அதே போல அந்த ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரும் அங்க தங்களுடைய பிரயாசங்கள் ஏற்கிறாங்க. 5 தாளந்து வாங்கினவர் இன்னொரு 5 தாளந்து அங்க சம்பாதிக்கிறார், 2 தாளந்து வாங்கினவர் இன்னொரு 2 தாளந்து அங்க சம்பாதிக்கிறார். ஆனா என்ன ஆச்சரியம், 1 தாளந்து வாங்கினவர் அவர் சம்பாதிக்கிறது இல்ல, ஆனா ஒரு விஷயம், அவர் அந்த தாளந்த காணா போடல. அவர் என்ன பண்ணிடுறார், பத்திரமா பூமியில அங்க புதைச்சு வச்சிடுறார். எஜமான் வரார், கணக்கு கேட்கிறார், 5 தாளந்து வாங்கினவர் மீதி 5 எக்ஸ்ட்ரா 5 சம்பாதிச்சிருக்கிறத சொல்றார். எஜமான் பாராட்டி உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி என்று அனுப்புறார். அதே போல 2 தாளந்து வந்தவர் கூட சொல்றார், எஜமான் நான் இன்னொரு எக்ஸ்ட்ரா 2 தாளந்து நான் சம்பாதிச்சிருக்கிறேன் அப்படி சொல்லும் பொழுது எஜமான் அவரையும் பாராட்டி உன்னுடைய எஜமானின் சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று சொல்றார். ஆனா 3வது மனுஷன், இந்த 1 தாளந்து வாங்கி பூமியில புதைச்சு வச்சவர் வந்துட்டு அங்க எஜமான் கிட்ட வேற மாதிரி அங்க பேசுறார். இல்ல எஜமான், நீங்க ரொம்ப கொடியவர் என்று நான் நினைத்திருந்தேன், அதனால நான் உங்களுக்கு பயந்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா, அந்த தாளந்தை காணா போடுவதற்கு நான் தயார் இல்லை, அதனால அதை பாதுகாப்பதற்காக பத்திரமா பூமியில புதைச்சு வச்சிருந்தேன், இப்ப நீங்க வந்துட்டீங்க, இதோ உங்களுடைய தாளந்து நீங்க வைத்துக் கொள்ளுங்க. அப்ப எஜமான் கொஞ்சம் கோபமா அவர் அங்க கடிந்து கொள்ளுகிறார். எந்த அளவுக்கு கோபமா கடிந்து கொள்ளுகிறார்னா, சோம்பனும் பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனு, ரொம்ப ரொம்ப ஹார்ஷ், ரொம்ப கோபமாத்தா அவரை அங்க அவர் அங்க கடிந்து கொள்கிறார். கடிந்து கொண்டுட்டு அவர்கிட்ட இருக்கிற 1 தாளந்தை வாங்கி 10 தாளந்து கிட்ட இருக்கிறவர்கிட்ட கொடுத்துட்டு அந்த பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனை புறம்பான இருள தள்ளுவதற்கு கட்டளை இட்டுறான். அங்கு அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகும் என்று அங்கு சொல்லிடுறார். சோ இதுதான் மேலோட்டமா நாம பார்க்கும் பொழுது அந்த உண்மை. ஆனா இந்த உண்மையினுடைய விசேஷம் இப்ப நாம பார்க்கலாம். முதல்ல இந்த உண்மை மத்தேயு 25வது அதிகாரத்துல வருவதே நமக்கு ரொம்ப விசேஷம். ஏன்னா இது மத்தேயு 25வது அதிகாரத்துல கர்த்தர் இயேசு 3 முக்கியமான உண்மைகள் அங்க பேசி போனார். முதல் உண்மை 10 கன்னிகைகள் பற்றின உண்மை, 2வது இந்த தாளந்து பற்றின உண்மை, 3வது வெள்ளை சிங்காசனம் போடப்பட்டு வெள்ளாடுகள் செம்மறியாடுகள் பிரிக்கப்படுகிற அந்த ராஜ்யத்துல நடக்க போகிற அறுவடை பற்றின அந்த உண்மை. ரொம்ப விசேஷமான உண்மைகள் இந்த 3 உண்மைகளும். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, கர்த்தர் இயேசு மரிக்கிறதுக்கு வெகு சில நாட்களுக்கு முன்பு இந்த 3 உண்மைகள் அங்க பேசுறார். சோ அந்த விஷயத்துல தான் போனதுக்கு பின்பு, அல்லது தான் மரிச்சதுக்கு பின்பு தம்முடைய சீஷர்கள் இந்த சுவிசேஷ யுகம் முழுவதும் எப்படி இருக்கணும், அவங்களுக்கு மத்தியில என்ன மாதிரி அனுபவங்கள் அங்கு அனுமதிக்கப்படும், அவர்கள் இடத்துல தேவன் என்ன கிரியைகள் எதிர்பார்க்கிறார், இந்த விஷயங்கள் எல்லாம் ஆழமாக இந்த மூன்று உவமைகளுக்குள்ள அவர் அங்க வைக்கிறார். கண்டிப்பா கர்த்தர் இயேசுக்கு நல்லா தெரியும், இன்னும் சில நாட்கள்ல நான் மரித்து மூன்று நாள்ல உயிர் தெழுவேன், ஒரு 40 நாள் பூமியில இருப்பேன் சீஷர்கள் மத்தியில, அதற்கு பின்பு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருவேன். பரலோகத்துக்கு நான் போயிட்டாலும் கண்டிப்பா திரும்பி வருவேன், ஆனா அப்படி நான் திரும்பி வருவதற்கு கிட்டத்தட்ட 2000 வருஷம் ஆகும். அப்ப நான் இந்த பூமியில இல்லாத அந்த 2000 வருஷம் என்னுடைய சரீர அங்கங்களாக ஆவதற்கு அழைக்கப்பட்ட அந்த சுவிசேஷ யுகத்தினுடைய சபை சில முக்கியமான வேலைகள் செய்யணும். அவங்க சில முக்கியமான வேலைகள் செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அப்போ அந்த விஷயங்களை எல்லாமே இப்ப தன் சீஷர்களுக்கு அவரை விடை பெறுவதற்கு முன்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்க மைண்ட்ல இம்ப்ரெஸ் பண்ண கர்த்தர் இயேசு விரும்பினார். அவங்க மதியம் அவங்களுடைய மைண்ட்ல அந்த விஷயங்களை பதிக்கணும். தான் போகிறோம், தான் போகிறேன், போயிட்டு வருவதற்கு நீண்ட காலமாகும், அதற்கு இடையில இந்த சுவிசேஷ யுக சபையின் இடத்துல இருந்து தேவன் சில முக்கியமான கிரியைகள் எதிர்பார்க்கிறார். அந்த கிரியைகள் அவங்க கண்டிப்பா தேவனுக்கு ஏறெடுத்தே ஆகணும். அதுல எந்த ஒரு ரிலாக்ஸேஷனும் இல்லை. இதை அவங்க புரிந்து கொண்டு அவங்க அந்த கிரியைகளை ஏறெடுக்கணும் என்பதெல்லாம் கர்த்தர் இயேசு அவங்களுக்கு உணர்த்த அங்க விரும்பிட்டார். ரசல் கூட அந்த ஊமை பற்றி பேசும்போது இந்த ஊமை பர்டிகுலரா எதை பத்தி பேசுதுன்னா, ஆக்டிவிட்டி இன் தி காஸ்பல் ஏஜ். சுவிசேஷ யுகத்துல கர்த்தர் இயேசுனுடைய சரீர அங்கங்கள் கிட்ட தேவன் எதிர்பார்க்கிற அந்த கிரியைகள் அல்லது பிரயாசங்கள் அல்லது பலிகள், இது ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் இந்த ஊமை கர்த்தர் இயேசு அங்க பேசிடுக்கிறார். ஆனா கண்டிப்பா அந்த விஷயங்கள் எல்லாம் இந்த ஊமைக்குள்ள அங்க வச்சிருக்கிறார். இப்ப நாம அந்த ஊமை நாம அங்க உள்ள போய் நாம அங்க பார்க்கலாம். வெகு சொற்ப காரியம் தான், ஏற்கனவே சொன்ன மாதிரி வெகு சில வசனங்களுக்கு தான் நம்ம ஆழமா தியானிக்க போறோம். நீதி விஷயங்கள் நமக்கு என்ன தெரியும், அது அதிகமா நம்ம தியானிக்கணுங்கிற அவசியம் இல்லை. சரி, இப்போ முதல் வசனத்துல நம்ம அங்க வாசிக்கிறோம், அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் புறப்பட்டு போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. முதல் இந்த ஊமை யாருக்கு மாத்திரமே பேசப்பட்டதுன்னா, கண்டிப்பா உலக ஜனங்களுக்கு இல்லை. அதே போல கிறிஸ்தவ மண்டலத்துல இருக்கிறவங்களுக்கு இல்லை. அதாவது அழைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு கூட இல்லை. அப்புறம் இது யாருக்கு மாத்திரமே பேசப்பட்டதுன்னா, சுவிசேஷ யுகத்தின் அர்ப்பணிக்கப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு மாத்திரமே இந்த ஊமை அங்க பேசப்பட்டது. ரொம்ப ஷார்ப்பா நாம அங்க புரிஞ்சுக்கணும், தேவனிடத்தில் தங்களை முழுவதுமாக பலியின் ஜீவியத்துல பலியின் உடன்படிக்கையில அர்ப்பணிச்சிட்ட அந்த பரிசுத்தவான்களுக்காகவே பேசப்பட்ட ஒரு உண்மை இந்த உண்மை. ஏன்னா அந்த வார்த்தை வருது, பரலோக ராஜ்யம் அப்படின்னாவே சபை, சபைக்கு இது பேசின விஷயம். பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குன்னா, புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன். யார் அந்த மனுஷன், நமக்கு நல்லா தெரியும், கர்த்தராகியோ இயேசு கிறிஸ்து. அவர் தான் அங்க புறதேசத்துக்கு அங்க பிரயாணமாய் போகிறார். சோ அவரு எந்த தேசத்துக்கு பிரயாணமாய் போகிறார், அது என்ன தேசம், கண்டிப்பா அவர் எதை தான் குறிப்பிட்டு சொல்றார், தான் இன்னும் சில நாட்கள்ல மறித்து உயிர் தெழுந்து 40 நாள் அவங்க மத்தியில் இருந்துட்டு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவது பற்றி அங்க பேசுறார். அந்த புறதேசம் பரலோகம், தேவனுடைய வாசஸ்தலமே அங்க இருக்குது. சோ அப்படி அவர் போகிறதற்கு முன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கு. சோ அந்த ஊழியக்காரர் கண்டிப்பா சுவிசேஷ யுகத்தினுடைய சபை சரீர அங்கங்கள், அந்த ஊழியக்காரர் சரீர அங்கங்கள் அங்க குறிக்கிறான். சோ அந்த ஒரே சின்ன மாற்றம் நாம இங்க பண்ணணும். சோ அந்த பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு, அது புறதேசத்துக்கு நல்ல டிரான்ஸ்லேஷன் இல்ல, நல்ல மொழிபெயர்ப்பு இல்ல. ஏன்னா இது என்ன தேசம் வரணும்னா, தூர தேசம் தான் அங்க வரும். தூர தேசம், ஏன்னா இங்கிலீஷ்ல அப்படித்தான் இருக்கும், ஃபார் கண்ட்ரி. இன்னும் உதாரணத்துக்கு சொன்னா, லூக்கா 19 அதிகாரத்துல ராத்தல் ஊமையில கூட படிக்கும் பொழுது அது தூர தேசம் தான் வரும். சோ அதே போல தான் இங்கே கூட அது தூர தேசம் தான் இருக்கும். ஏன்னா அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், ஏன்னா அந்த வார்த்தையின் மூலம் தான் கர்த்தர் இயேசு சில முக்கியமான விஷயம் சொல்றார். அதாவது ஒரு மனுஷன் தூர தேசத்துக்கு போயிருக்கிறார் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, நம்ம இப்ப வீட்டுல சொல்லிட்டு போறான்னு வைங்க, நான் கொஞ்சம் தூரமா போறேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், இன்டைரக்டா நம்ம என்ன சொல்றோம், நான் வரக்கு கொஞ்சம் லேட்டான. சோ கத்கத்திரே சிங் அந்த பாயிண்ட் அங்க வைக்கிறார், நான் தூர தேசத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறேன், நான் திரும்பி வர்றதுக்கு கிட்டத்தட்ட 2000 வருஷம் ஆகும். சீஷர்களுக்கு அது உணர்த்துறார், நான் போகிறேன் ஆனா நான் வருவேன் கண்டிப்பா, ஆனால் 2000 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 2000 வருஷம் ஆகும் நான் உங்கள் மத்தியில திரும்பி வருவதற்கு. சோ அந்த அந்த டியூரேஷன், அந்த கால அளவு தான் அவர் எதுல தெளிவா சொல்றாருன்னா, அந்த தூர தேசம் என்ற வார்த்தை இங்கிலீஷ்ல ஃபார் ஃபார் கண்ட்ரி வருது. சோ தெளிவா அதை நீங்க நோட் பண்ணிக்கலாம். சோ அப்ப முதல் வசனத்துல கர்த்தர் இயேசு சொல்றாரு, ஒரு மனுஷன் கர்த்தராகிய இயேசு தூர தேசத்துக்கு புறப்பட்டு செல்வது அவர் பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்பு தன் ஊழியக்காரரை அழைத்து சுவிசேஷகத்தின் சரீர அங்கங்களை அவர் அழைத்து அவங்க கிட்ட தம்முடைய ஆஸ்திகளை அவர் ஒப்பு கொடுத்ததுக்கு சமம். சில தம்முடைய முக்கியமான ஆஸ்திகளை இந்த சுவிசேஷகத்தின் சரீரங்கள் கிட்ட அவரு அங்க ஒப்பு கொடுக்கிறார். இதுதான் அந்த முதல் வசனத்தினுடைய அர்த்தம். இன்னும் கூட கன்ஃபார்ம் பண்ணனா அந்த ஒரு எக்ஸ்ட்ரா வசனம் வாசிக்கலாம், தூர தேசம் அது 2000 வருஷம் ஆகும் அப்படிங்கிறதுக்கு 19வது வசனம் வாசிச்சீங்கன்னா, வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். கண்டிப்பா அந்த எஜமான் திரும்பி வரார், பட் எப்போ? வெகு காலமான பின்பு. சோ அப்போ இந்த முதல் வசனத்துல தான் எடுத்துக்கொள்ளப்படுவேன் எடுத்துக்கொள்ளப்படுவதையும் 2000 வருஷம் கிட்டத்தட்ட கழித்து திரும்ப சீஷர்கள் இடத்துல திரும்பி வருவதையும் அங்க குறிப்பிடுறார். ஆனா அதுக்கு மத்தியில தன் சீஷர்கள் இடத்துல சில முக்கிய பொறுப்புகள் அங்க விட்டுட்டு சொல்றார். சோ இந்த விஷயங்கள் அங்க 14வது வசனத்துல அங்க சொல்லப்பட்டுடுது. இப்ப நாம 15வது வசனத்துக்கு நாம போகலாம். அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். ஒருவேளை இந்த ஊமையில நம்ம ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு வசனம் இருக்குது என்று நாம் பார்த்தோமானால் அது கண்டிப்பா இந்த வசனம் தான். இப்ப நம்ம ஸ்டடியில கூட இந்த ஊமைக்கு தான் நிறைய எக்ஸ்பிளனேஷன் நாம அங்க கொடுக்க இருக்கிறோம், நிறைய விவரங்கள் நாம அங்க கொடுக்க இருக்கிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு ஊமை. சப்ஜெக்ட் இன்ட்ரோடக்ஷன் நாம கொடுத்தோம் இல்லைங்களா, இன்னைக்கு கான்சன்ட்ரேட் பண்ணிருக்கிறவங்களுக்கு மத்தியில சில கேள்விகளுக்கு தெளிவு இல்லை என்று சொல்றோம் இல்லைங்களா, அந்த வசனங்களுக்கான தெளிவு எல்லாம் இந்த ஒரு வசனத்துல இருக்கு. சரி, இந்த வசனம் 3 முக்கியமான விஷயங்கள் அங்க சொல் நம்ம அங்க புரிஞ்சுக்கோ. மறுபடியும் கூட வசனம் வாசிக்கலாம். அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். சோ முதல்ல நம்ம தாலந்து என்ன நம்ம கேட்கணும், தெரியும் எல்லாருக்கும். சோ தாலந்துகள் தேவன் நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்கள், வாய்ப்புகள். அந்த 5 அந்த தாலந்துகள் பிரதானமா 5 என்பது நம்ம பேசிக் சப்ஜெக்ட்ல கேட்டிருக்கிறோம். சோ அந்த 5 தாலந்துகள் என்ன நாம சொல்லலாம், நம்முடைய நேரம், நம்முடைய ஆரோக்கியம், நம்முடைய ஞானம், நம்முடைய செல்வம் மற்றும் செல்வாக்கு. சோ இந்த 5 தான் அந்த தாளந்துகள். கண்டிப்பா இதுதான் தேவன் நமக்கு ஆசீர்வாதமாக நம்முடைய திறனுக்கு தக்க நம்மிடத்துல பகிர்ந்து கொடுக்கிற அந்த தாளந்துகள். இந்த தாளந்துகளை தான் நம்முடைய பலியின் ஜீவியத்துல தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதற்காக முழுவதும் நாம அர்ப்பணிக்கணும் இல்லைங்களா. என்ன தாழ்ந்து நமக்கு கொடுத்துருக்கிறாரோ அந்த தாழ்ந்து தேவனுக்காக அவர் சித்தத்துக்காக முழுவதும் அர்ப்பணிக்கணும். அது பணமா இருக்கலாம், அது ஒருவேளை படிப்பறிவு ஞானமா இருக்கலாம், அல்லது ஆரோக்கியமா இருக்கலாம், அல்லது நேரமா இருக்கலாம், அல்லது செல்வமா இருக்கலாம். இதுதான் அந்த 5 தாழ்ந்து. இந்த தாழ்ந்துகளின் மூலம் தான் நம்முடைய பலிகளை அங்க ஏறெடுக்கணும். இது நாம அறிஞ்சிருக்கிற அடிப்படையான விஷயம். சரி, இப்ப இந்த வசனத்துல 15வது வசனத்துல அதாவது தன் ஊழியக்காரர்களை கூப்பிட்டு அவங்க அவங்க திறமைக்கு தக்க ஒருத்தனுக்கு 5 கொடுக்கிறார், இன்னொருத்தருக்கு 2 கொடுக்கிறார், இன்னொருத்தருக்கு 1 கொடுக்கிறார். இந்த விஷயத்துல நமக்கு சில 3 முக்கியமான பாயிண்ட்ஸ் அங்க இருக்கு. என்னன்னா, கண்டிப்பா அவர் எல்லாருக்குமே தாளந்து கொடுக்கிறார். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். யாரையுமே தாளந்து கொடுக்காம அவர் விடுறது இல்லை. தன் ஊழியக்காரருக்கு தன்னிடத்துல அர்ப்பணிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா தாளந்துகள் கொடுக்கிறார். அது ஒரு பாயிண்ட் தெரியுது. 2வது பாயிண்ட் என்னன்னா, அப்படி கொடுத்தாலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி அவர் கண்டிப்பா கொடுக்கறதே இல்லை. வித்தியாச வித்தியாச வித்தியாசமா தான் அவர் அவங்களுக்கு அங்க தாழ்ந்துகள் அங்க கொடுக்கிறார். சோ இது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம். அப்புறம் மூணாவது விஷயம், வித்தியாச வித்தியாசமா கொடுக்கறதுனால கண்டிப்பா அவங்கக்கிட்ட கணக்கு வாங்கும் பொழுது ஒவ்வொருத்தர்கிட்டையும் அவங்கள் பெற்றுக்கொண்டது அளவுக்கு தான் அவங்க கிட்ட திரும்ப பதில் எதிர்பார்க்கிறாரோ ஒழியோ எல்லாரிடத்திலையும் ஒரே மாதிரி தேவன் என்ன பண்றது இல்ல, எதிர்பார்க்கறதே அங்க இல்ல. சாதாரணமா தோணலாம் இந்த பாயிண்ட், ஆனா ரொம்ப முக்கியம். இதுல வந்து நமக்கு தெளிவில்ல, கண்டிப்பா தெளிவில்ல, அந்த தெளிவு புரிஞ்சுக்கும். சோ அப்ப இந்த மூன்று முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம அங்க டிஸ்கஸ் பண்ணலாம். சோ இந்த வசனத்துல நம்ம பார்க்கும் போது முதல் பாயிண்ட் என்ன சொல்றோம்னா, சகோதர சகோதரிகளே, தேவன் தம்மிடத்துல யார் யார் பலியின் ஜீவத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறாங்களோ அவங்க அந்த பலியை நிறைவேற்றுவதற்கு, அந்த பொருத்தனை நிறைவேற்றுவதற்கு அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு வாய்ப்பாவது கொடுக்கிறார், அட்லீஸ்ட் ஒரு தாளந்தாவது அங்க கொடுக்கிறார். பாத்தீங்களா, அந்த ஊமையில என்ன சொல்றார், ஒருத்தருக்கு அஞ்சு கொடுக்கிறார், ஒருத்தருக்கு ரெண்டு கொடுக்கிறார், இன்னொருத்தருக்கு என்ன கொடுக்கிறார், ஒன்னு கொடுக்கிறார். ஒன்னு கூட கொடுக்காம யாரையுமே அவரு அங்க அனுமதிக்கிறது இல்ல, அட்லீஸ்ட் ஒரு தாளந்தாவது கொடுக்கிறார். வசனம் நம்ம வாசிக்கலாம், இது எங்க கூட இருக்குது அப்படின்னா, 1 கொரிந்தியர் 12:7-11 வாசிங்க. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவன் அவனுடைய பிரயோஜனக்கென்று அளிக்கப்பட்டிருக்கு. 11 கூட வாசிங்க. தமது சித்தத்தின்படியே அவன் அவனுக்கு, என்ன வசனம் நாம இங்க காண்பிக்கிறோம், ஆவியின் அனுக்கிரகம் அவன் அவனுக்கு தரப்பட்டிருக்கு. அந்த அனுக்கிரகம் அவருடைய சித்தத்தின்படியே அவன் அவனுக்கு தரப்பட்டிருக்கு. ஆக்சுவலா இங்க அவன் அவன் வார்த்தை வரக்கூடாது, ஒவ்வொருவனுக்கும் வரணும். இங்கிலீஷ்ல எவ்ரி ஒன், அருமையான வார்த்தை அது. ஏன்னா அவன் அவன் சொல்லும் பொழுது வேற அர்த்தம், ஆனா ஒவ்வொருவனுக்கும் நான் என்ன அர்த்தம்னா ஒருத்தரையும் விடுறது இல்ல, அவன் ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பா அங்க கொடுக்கிறார். சோ அது அருமையான ஒரு வார்த்தை. சோ ஆவியினுடைய அனுக்கிரகம், இந்த தாளந்துகள் தேவன் இந்த அழைப்புல அவர்கிட்ட ஒப்பு கொடுத்திருக்கிறார், ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பா கொடுக்கறான். யாரையும் அவர் வந்துட்டு மறக்கிறது இல்ல, புறக்கணிக்கிறது இல்ல, விட்டுடுறது இல்ல, குறைவா நினைச்சிடுறது இல்ல, வேல் கண்டிப்பா கொடுக்கிறார். இந்த பாயிண்ட் எந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கணும்னா, ஒருவேளை நாம படிச்ச சகோதரா இருந்திருக்கலாம், ஒருவேளை படிக்கவே படிக்காத சகோதரா இருந்திருக்கலாம், சகோதரிகளுக்கு அப்ளை ஆகுது அப்படியே. ஒருவேளை நம்ம யங் ஸ்டேஜ்ல இருந்திருக்கலாம், அல்லது சத்தியத்துக்குள்ள வரும் பொழுதே பாதி முக்காவாசி வயது கடந்தவங்களா கூட இருந்திருக்கலாம், ஒருவேளை ரொம்ப ஆரோக்கியமான நிலைமையில இருந்திருக்கலாம், அல்லது சத்தியத்துக்குள்ள வரும் பொழுதே ரொம்ப நோய்வாய்ப்பட்ட நிலைமையில நாம இருந்திருக்கலாம், சகோதரிகளுக்கும் முழுக்க அப்ளை ஆகுது அப்படி. ஒருவேளை நம்ம வேலை பணிபுரிகிற சகோதரனாவோ சகோதரியாவோ கூட இருந்திருக்கலாம், ஆனா என்னன்னா எந்த சூழ்நிலையில எந்த நிலைமையில நாம இருந்து தேவனிடத்துல நம்ம அர்ப்பணிச்சிருந்தாலும் நம்முடைய பொருத்தனையை நிறைவேற்றிருக்கு, கண்டிப்பா தேவன் குறைந்தபட்சம் ஒரு வாய்ப்பாவது தராம விடுறது இல்லை. இந்த பாயிண்ட் முதல்ல நாம கிளியரா புரிஞ்சோம். அந்த தாளந்து கொடுக்கிறார்னா அந்த தாளந்த அவருக்காக பிரயோஜனப்படுத்துறதுல தான் நம்முடைய அர்ப்பணிப்பு முழுவதுமா வெளிப்படுத்தணும், நம்முடைய பலியை முழுவதுமாக நிறைவேற்றணும். சோ இந்த பாயிண்ட் தேவன் தெரிஞ்சு அவர் நமக்கு அங்க தரா. சோ இந்த பாயிண்ட் நம்ம அங்க புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா இந்த அழைப்புல ஒருத்தர் கூட பொருத்தனை நிறைவேற்றுக்கான வாய்ப்பு இல்லாம தேவனால் விடப்படுவதில்லை. நெகட்டிவா நான் சொல்றேன், பாசிட்டிவா சொல்லணும்னா கண்டிப்பா தேவன் எல்லோருக்கும் அட்லீஸ்ட் ஒரு வாய்ப்பு அல்லது தாளந்தாவது அங்க கொடுக்கிறார். ஆனா அந்த தாளந்து என்ன கண்டுபிடிக்கிறது நம்ம கையில இருக்கு. கண்டிப்பா நம்ம தீர்க்கமா சிந்திக்க வேணும் அந்த விஷயத்துல. சோ தேவன் என்னை அழைக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும், அந்த நோக்கம் நிறைவேறுவதற்காக என்னிடத்துல ஒரு தாளந்து கொடுத்துருக்கணும், கண்டிப்பா கொடுத்துருக்கணும். அது எனக்கு ஒண்ணுதான் கொடுத்துருக்கிறாரா, அல்லது ரெண்டு கொடுத்துருக்காரா, இல்ல அஞ்சு கொடுத்துருக்கிறாரா, அது கூட நாம சிந்திக்கணும். கொடுத்துருந்தாருனா அந்த தாளந்து என்ன, அதாவது நான் பெற்றிடுகிற தாளந்து என்ன, அதாவது நான் எந்த வகையில தேவனுக்கு என்னுடைய பொருத்தனைகளை நிறைவேற்ற முடியும், எந்த வகையில நான் தேவனுக்கு என்னுடைய பலிகளை ஏறெடுக்க முடியும், எந்த வகையில தேவனுக்கு கர்த்தர் இயேசுவுக்கு அவங்களுடைய சத்தியத்துக்கு சத்தியத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு நான் ஊழியம் செய்ய முடியும். இது ஒவ்வொரு கான்சன்ட்ரேட்டட் மெம்பரும் சிந்திக்க வேண்டிய விஷயம். கண்டிப்பா சிந்திக்கணும், சிந்திச்சாதான் கான்சன்ட்ரேஷன் நிறைவேறும். சோ அப்போ இது ரொம்ப முக்கியமான பாயிண்டா. ஆனா என்ன ஒரு கிரேஸ், என்ன ஒரு ஆச்சரியம்னா, தேவன் எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு அங்க தராரு. சோ பிரதர் ரசல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அவர் அருமையா சொல்லும் போது, பொதுவா பார்க்கும் பொழுது இந்த அழைப்புல ஐந்து தாழ்ந்து தேவன் ரொம்ப சொற்ப ஜனங்களுக்கு தான் அங்க கொடுக்கிறார், நிறைய பேருக்கு அவரு அங்க கொடுக்கறதில்லை. அப்போஸ்தலர் பவுல் அங்க சொல்லும் போது அவருக்கு ஐந்து தாழ்ந்து தேவன் கொடுத்துட்டார், எல்லாமே இருந்துச்சு அப்போஸ்தலர் பவுல் கிட்ட. ஒரு வகையில நம்ம ரசூல் கூட ஐந்து தாழ்ந்து பெற்றிருந்தார், எல்லாமே இருந்துச்சு அவர்கிட்ட. ஆனா அந்த மாதிரி ஐந்து தாழ்ந்து ரொம்ப சொற்ப ஜனங்களுக்கு தான் இந்த சுவிசேஷத்துல தேவன் தரார். ஆனா அநேகருக்கு மூணு தரார், அநேகருக்கு ரெண்டு தரார், நிறைய பேருக்கு ஒண்ணு தரார். ஆனா யாரையுமே தாழ்ந்து கொடுக்காம அவர் விடுறதே அங்க இல்ல. அப்போ இவ்விதமாக தேவன் நமக்கு அந்த பலியை ஏறெடுப்பதற்கு அந்த தாழ்ந்துகள் கொடுப்பது நிச்சயம் கண்டிப்பா கொடுக்கிறார். பட் நம்ம ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா தேவன் நம்மை அழைச்ச நோக்கம் என்ன, நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கிற வாய்ப்பு என்ன, அது நாம தேவன் கிட்டதான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளணும். தெரிஞ்சுக்கொண்டு அதைய முழுவதுமாக தேவன் கிட்ட அர்ப்பணிக்கிறது கூட ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அந்த வசனத்துல எல்லாருக்குமே தாழ்ந்து தேவன் கொடுக்கிறார். யாரும் அழைப்பு நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தேவன் கிட்ட கை நீட்டி சொல்ல முடியாது, நீங்க என்னைய அழைச்சீங்க, நான் கூட ஏற்றுக்கொண்டு பேப்டிசம் பண்ணிட்டேன், அர்ப்பணிச்சிட்டேன், ஆனா நீங்க எனக்கு ஒரு சான்ஸ் கூட கொடுக்கல, அங்க நம்ம என்ன பண்ண முடியாது, தேவன் கிட்ட அங்க சொல்ல முடியாது. கண்டிப்பா தேவன் அங்க கொடுக்குறார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிளியர் பண்ணணும். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, அது கூட கவனிக்கணும், இங்க கொடுக்கிறார் ஆனா கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்ல. ஒரே அழைப்பு தான், ஒரே விசுவாசம் தான், ஒரே நம்பிக்கை தான், ஒரே பரிசு தான். ஆனா நாம எல்லாருக்கும் ஒரே மாதிரி தாழ்ந்துகள் தேவன் அங்க கொடுக்கறதில்ல, வாய்ப்புகள் ஒரே மாதிரி எல்லாருக்குமே அங்க கொடுக்கறதில்ல. வாய்ப்புகள் தேவன் நமக்கு தருவதில்ல, அங்க ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசம் இருக்கு. இது புரிஞ்சுக்கணும், இந்த டிஃபரன்ஸ். ஒவ்வொரு சகோதரன் ஒவ்வொரு சகோதரி அழைக்கப்பட்டதன் நோக்கம் வித்தியாசப்படுது. அழைப்பிலேயே தேவனே அப்படித்தான் வச்சிருக்கிறார், முதல்ல ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சுட்டோம்னாவே பிரதர்ஸ்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராது. ஏன்னா ஐந்து வாங்கியிருந்தார்னா அவர் பெற்றெடுக்கிற பொறுப்பு ரொம்ப அதிகம். அவர் கண்டிப்பா அஞ்சு கொடுத்தே ஆகணும், அந்த அளவுக்கு அவர் பிரயாசம் எடுத்துட்டு இருப்பார். அவர் விஷயத்துல நம்ம தலையிடுறதுக்கு மனசே வராது. ஒருவேளை நம்ம வாங்கிட்டோம்னா நம்ம கூட என்ன பண்ணுவோம், அந்த அளவுக்கு சின்சியரா அழைப்புல இருந்துட்டு இருப்போம், வேற எதாவது சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பாத்தீங்களா, மூணு வாங்கினவர் ரெண்டு வாங்கினவர் அவரை விட பொறுப்புல கொஞ்சம் கம்மி தான், அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப கம்மி, ஏன்னா ரொம்ப கம்மியா வாங்கியிருக்கிறாங்க. பார், சோ இந்த டிஃபரன்ஸ் இருக்கு. அழைப்பு ஒண்ணு தான், நான் மறுபடியும் தெளிவா அந்த பாயிண்ட் சொல்லணும், அழைப்பு ஒன்று தான், விசுவாசம் கர்த்தர் சத்தியம் எல்லாம் ஒன்று தான், பட் அழைக்கப்பட்ட நோக்கம் வித்தியாசப்படும். சிஸ்டர் அழைச்ச நோக்கம் வேற, என்ன தேவன் நினைச்ச நோக்கம் வேற, உங்களை அழைச்ச நோக்கம் வேற. சப்போ அந்த நோக்கம்ல வித்தியாசம் இருக்கிறது நம்ம சரியா புரிஞ்சு கொள்ளும் பொழுது ஒருத்தருக்கொருத்தர் பலிகளை ஏறெடுப்பதில் ஊழியம் செய்வதில் அவங்களுக்கு நாம இசைந்து வழிவிட்டு நம்முடைய இதையும் நாம ஏறெடுப்பதற்கு ஒரு போதிய அறிவு அங்க நமக்கு அங்க கிடைக்குது. சப்போ அந்த ரெண்டாவது பாயிண்ட் முக்கியம், ஏன்னா எல்லாருக்கும் தேவன் அங்க அஞ்சு கொடுக்கல, ஒருத்தருக்கு அஞ்சு, இன்னொருத்தருக்கு ரெண்டு, இன்னொருத்தருக்கு ஒன். கண்டிப்பா இங்க இந்த அழைப்புல நமக்கு கொடுக்கப்படுகிற தாளந்துல பொறுப்புகள்ல வாய்ப்புகள்ல நிச்சயமா வித்தியாசம் அங்க இருக்கு. வசனம் நீங்க வாசிக்கலாம், ரோமர் 12:6 வாசிங்க. ரோமர் 12:6 முதல் வசனம் மறுபடியும் வாசிங்க சிஸ்டர். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே, கிளியர் கிளியர் அண்டர்லைன் பண்ண வேண்டிய வார்த்தை தான், நாம் நமக்கு அழைக்கப்பட்ட அழைப்பின்படி நம்ம பார்த்தா கூட நமக்கு எப்படி இருக்கு வரங்கள், வெவ்வேறான வரங்கள் தான் தேவன் நமக்கு அங்க கொடுத்துருக்கிறார். சோ அப்போ அந்த விஷயம் கூட நம்ம தெளிவா அங்க புரிஞ்சுக்கணும், வெவ்வேறான வரங்கள் பாலந்துகள் வாய்ப்புகள் தேவன் நமக்கு அங்க தந்திருக்கிறார். எல்லோரும் ஒன்னு அல்ல. அப்ப எல்லோரும் ஒரே விதமான பிரயாசங்கள் ஏறெடுத்துட்டு இருக்க முடியாது. எல்லோரும் ஒரே வேலைய ஒரே மாதிரி ஒரே சீரா செய்ய முடியாது. அது சரீர அங்கங்களுக்கு அங்கங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அல்ல, குணாதிசயம் அல்ல. சரீரத்துல நமக்கு நிறைய எக்ஸாம்பிள் நாம சொல்லலாம். ஒவ்வொரு அங்கம் இருக்கு, எல்லா அங்கமும் ஒண்ணு அல்ல, அந்தந்த அங்கங்களுக்கே உரிய வேலைகள் இருக்கு. அப்பதான் அது ஒரு சரீரமாக அங்க இயங்க முடியும். அப்படித்தான் கர்த்தர் இயேசுனுடைய சரீரம் கூட அங்க இருக்கு. சோ இந்த டிஃபரன்ஸ் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அது இந்த ஊமையில் அங்க தேவன் நமக்கு சொல்றார். மூணாவது விஷயம் என்னன்னா, பாருங்க, கண்டிப்பா எல்லாருக்கும் தாழ்ந்து கொடுக்கிறார். அப்படி கொடுக்கும் பொழுது எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுக்கறது இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமா கொடுத்திருக்கிறார். அப்படின்னு சொல்லும் பொழுது அதே அதன் அடிப்படையில தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கறது கூட எப்படித்தான் எதிர்பார்க்கிறார், வித்தியாசமா தான் எதிர்பார்க்கிறார், வித்தியாசமா தான் எதிர்பார்க்கிறார். இந்த பாயிண்ட் நம்ம ஏன் கிளியர் பண்ணணும்னா, நிறைய பேர் அது புரிஞ்சுக்கிறது இல்லை. ஏன்னா பொதுவா அழைப்புக்குள்ள வந்தவனே ஒருவேளை நமக்கு வாய்ப்புகள் குறைவான சகோதரனாவோ சகோதரியாவோ இருந்தா நமக்கு கண்டிப்பா ஒரு பலவீனத்துல ஒரு அறியாமையில என்ன நடக்குதுன்னா, வாய்ப்புகள் அதிகம் பெற்றெடுக்கிறவங்களை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு ஒரு ஏக்கம் நமக்கு அங்க வரும். வேற எந்த வார்த்தையும் சொன்னா அது பொருத்தமா இருக்காது, பொறாம கோபம் கண்டிப்பா அது நமக்கு அங்க வராது. சில சமயங்கள் அது கூட வரலாம், ரொம்ப தீமைக்கு நம்ம அனுமதி கொடுத்துருந்தோம். பட் பொதுவா தேவனுடைய ஜனங்களுக்கு அது வராது. பட் என்ன வரும்னா, ஒரு ஏக்கம் வரும், அது பின்னால என்னவாகணும், ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட் ஆகும். பிரதர் அந்த பிரதர் மாதிரி இந்த சிஸ்டர் மாதிரி நம்மளால அங்க தேவனுக்காக நம்மளால ஏறிருக்க முடியலையே. ஒருவேளை அவங்களுக்கு இருக்கிற மாதிரி நமக்கு இருந்துட்டா நம்ம கூட இன்னும் அதிகம் அங்க பண்ணுவோமே. இப்படி அவங்க நினைக்கும் பொழுது அவங்க ரொம்ப தெளிவா என்ன என்ன தவறு அவங்க செய்யறாங்கன்னா, அவங்க கிட்ட தேவன் எவ்வளவு கொடுத்துருக்கிறார் அவங்க கவனிக்க தவறாங்க, கொடுத்ததுக்கு அவங்க திரும்பி சம்பாரிச்சு கொடுக்கணுங்கிறத கவனிக்க தவறாங்க, அதை சம்பாதிக்கிறதுல அவங்க கவனத்தை இழந்துடுறாங்க. அப்போ இது ஒரு 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 தந்திரமான ஒரு வஞ்சனையாக அங்க இருக்கு. சோ அப்போ அந்த டிஃபரன்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். சோ அப்ப 5 தாளந்து வாங்கினவர் கண்டிப்பா அவருக்கு பொறுப்பு அதிகம், அவர் 5 தாளந்து சம்பாதிச்சு கொடுக்கணும். அந்த அதை சம்பாதிப்பதற்கே உரிய பிரயாசங்கள் அவருடைய வாழ்க்கையில காணப்படும். அது அவருக்கு அந்த அழைப்புல நிச்சயிக்கப்பட்ட விஷயம் தேவனால். ஒருவேளை நம்ம 2 வாங்கியிருந்தோம்னா நமக்கு 2 தான் கொடுக்கப்பட்டிருக்குது, 2 தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் நம்ம கிட்ட தேவன் 2 தான் எதிர்பார்ப்பார். அப்படின்னா 5 சம்பாதிக்கிறவர் போல நாம பிரயாசம் ஏறெடுக்கிறது அங்க வாய்ப்பு இருக்காது. 2 சம்பாதிக்கிறதுக்கு தான் நமக்கு என்ன இருக்கும், அங்க வாய்ப்பு இருக்கணும். சோ அந்த டிஃபரன்ஸ் நம்ம பார்த்து, ஓ இது இப்படித்தான் இருக்கு, அவர் அப்படித்தான் செய்யணும், நாம் இப்படித்தான் செய்யணும், அதுதான் தேவனுடைய ஏற்பாடு. அவர் அப்பேற்பட்ட அங்கம், நான் இப்படிப்பட்ட ஒரு அங்கம், அவருடைய அந்த அங்கத்துக்குரிய வேலையாது, இந்த அங்கத்துக்குரிய வேலை இது. தெளிவா இருந்துட்டு அவர் வேலையை செய்யறதுக்கு நாம் அனுமதிக்கணும். நாம நம்ம வேலையை கண்டிப்பா யாரும் தடை செய்யாதபடிக்கு நாம செய்யறதுக்கு கூட அங்க இருக்கணும். சோ அந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும், அப்பதான் அங்க ஒரு சீரான ஒரு ஒரு ஓட்டம் அங்க இருக்கும். சோ அப்போ இந்த விஷயம் கூட, அதாவது வித்தியாசமா கொடுக்கப்பட்டதுனால அப்போ பொறுப்புகள் கடமைகள் கூட வித்தியாசம் தான். அப்ப நம்ம ஏறெடுக்க வேண்டியது கூட வித்தியாசமா தான். சோ இந்த பாயிண்ட் நமக்கு என்ன தருணா, சகோதர சகோதரர் என்ன விசுவாசிக்கிறோன்னா, ஒரு தெளிவு, என்ன நோக்கத்திற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம கையில என்ன தேவன் தந்திருக்கிறார், அதை வைத்து நான் என்ன செய்யணும், எந்த அளவு செய்யணும், இதுல நம்ம தீர்க்கமா இருந்துட்டா கண்டிப்பா நம்மளுடைய பலியின் ஜீவியம் நம்ம பெற்றுக் கொண்டிருக்கிறதின் படி ரொம்ப தெளிவா அங்க போவதற்கான வாய்ப்புகள் அதிகம். தேவன் கண்டிப்பா அந்த ஒரு வழி நடத்துல அங்க நமக்கு அங்க தருவார். சோ அப்போ இந்த பாயிண்ட் கூட நமக்கு அங்க முக்கியம். இது ஏன் சொல்றோம் அப்படின்னா, நிறைய பேரு அந்த ஒரு தப்பு பண்ணிடுறாங்க. இந்த வித்தியாசம் புரியாம இருக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, பெரும்பான்மை நடக்கிற தவறு, பாருங்க இதெல்லாம் ரொம்ப உண்மையான விஷயம், நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்று விசுவாசி நம்ம உங்ககிட்ட பகிர்ந்து கொள்கிறோம். சில சமயங்கள்ல தன் கையில என்ன இருக்கு அதைய கவனிக்க தவறதுனால, அதை சரியா உணர்ந்து கொள்ள முடியாததினால, தங்களுக்கு அளிக்கப்படாத தாழ்ந்துகளை வாஞ்சித்து அவைகளை பெற்றுக்கொள்வதற்கு பிரயாசப்பட்டு தங்களுக்கு தேவன் வாய்ப்பே தரையாத விஷயங்களை தலையிட்டு என்ன ஆகுதுன்னா, நிறைய பிரச்சனைகளை அங்க சந்திக்க வேண்டியது வருது. தேவன் நமக்கு அருள் செய்திருக்கிற விஷயத்தை புரிஞ்சிட்டு அந்த ரீதியில தேவனுக்கு பலி செலுத்துறது ஞானம். தேவன் நமக்கு அருளவே இல்லை, ஆனா அதற்காக பிரயாசப்பட்டு அதற்காக முயற்சி பண்ணி
கண்டிப்பா முடியாது அது. அப்ப முயற்சி என்ன ஆகும்னா வேஸ்ட் ஆஃப் டைம், ஏன்னா தேவன் நமக்கு அது அருள் இல்லை. சோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப நேரம் விரயம் ஆகுறது மாத்திரம் இல்ல, தேவையில்லாம மத்தவங்க விஷயத்துல என்ன ஆயிட்டு இருப்போம், நம்ம அங்க தான் நுழைஞ்சிட்டு இருப்போம். கண்டிப்பா நம்மளால நல்லாவும் செய்ய முடியாது, ஏன்னா அது நமக்கு அருளப்படல. கண்டிப்பா அப்ப அவரையும் என்ன பண்ண மாட்டோம், செய்யறதுக்கு விட மாட்டோம், நிறைய மிஸ்டேக்ஸ் அங்க வரும். இதெல்லாம் பிராக்டிக்கல் பாயிண்ட் நமக்குள்ள நாம அங்க பார்த்தோம்னா. ஏன்னா தேவன் அவங்க அவங்களுக்கு என்ன அளந்திருக்கிறாரோ அதன்படி அங்க அங்க கேட்கிறார். ஒரு வசனம் கூட வாசிங்க, 1 பேதுரு 4:10. 1 பேதுரு 4:10. பாருங்க, நீங்க உக்கிரான காரணம் மாத்திரம் இருக்க கூடாது. எப்படி இருக்கணும் சொல்றாரு வசனத்துல, நல்ல உக்கிரான காரணமா இருக்கணும் இல்லைங்களா. நல்ல உக்கிரான காரன் யாருன்னா முன் பகுதியில அவர் சொல்றாரு, மறுபடியும் வாசிங்க வசனம் பாத்தீங்களா, அவனவன் பெற்ற வரத்தின் படியே. இது ரொம்ப சீரியஸ் பாயிண்ட். அவனவன் பெற்ற வரத்தின் படி செய்யணும், அவர் தான் நல்ல நல்ல உக்கிரான காரன். அது ரொம்ப முக்கியம். எனக்கு தேவன் என்ன வாய்ப்பு தந்திருக்கிறார், என்னால் என்ன செய்ய முடியும், அது நம்ம அங்க செய்யணும். ஆனா கண்டிப்பா இப்படி சொல்லும் போது நீங்க ஒரு பாயிண்ட் தப்பா புரிஞ்சுக்கூடாது. சில சமயங்கள்ல பிரதர் சொல்றார், பிரதர் பிரதர் சொல்லும் போது அது இன்னொரு பாயிண்ட் கூட அருமையான பாயிண்ட் சொல்றார். சில சமயங்கள்ல கொடுக்கப்பட்ட தாழ்ந்துகளுக்கு நாம உண்மையா இருந்து அதே சமயத்துல நமக்கு அருளப்படாத ஒரு தாழ்ந்துக்கும் வாஞ்சிட்டு ஜபத்துல தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து முயற்சி பண்ணா தேவன் கிருபி அது கூட என்ன பண்றாரு, அது கூட பெருகிறதுக்கு வாய்ப்பு தராரு. ஆனா அது முன்னாடி என்ன பண்ணணும், கொடுக்கப்பட்டது பாரு, நிறைய டைம் என்ன பண்றோம், கொடுக்கப்பட்டது இருக்கட்டும் எனக்கு அது வேணும் முதல்ல அது கூடங்க நான் அப்படி, அது வந்து ஞானம் இல்லை, அது தேவனுடைய சித்தத்தின் படி செய்யறது இல்லை. சோ இந்த பிளஸ்ஸிங் இருக்கு, முறைப்படி நாம தேவனுக்கு பலி செலுத்தி இருக்கிற வாய்ப்பை பயன்படுத்திட்டு இன்னும் வாய்ப்பு வாஞ்சியா உண்மையான மனதுல தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து எதிர்பார்க்கும் போது தேவன் கதவுகள் திறப்புவார், திறப்பார். அது மாட்டவோ மாட்ட மாட்டாரு நம்ம சொல்றதுக்கு அங்க இல்ல. கண்டிப்பா அவ்வளவு வைராக்கியம் வாஞ்சி உள்ள தேவனுடைய பிள்ளைக்கு அவர் கிருபை செய்யறார். ஆனா நாம என்னதான் சொல்றோம்னா, தான் தனக்கு அருளப்பட்டது தான் பெற்றிடுகிற தாழ்ந்து என்னன்னே தெரிஞ்சு கொள்ளாம அதையே பயன்படுத்துறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்காம தனக்கு தரப்படாதது எதுவோ அதுல போய் தேவனுக்கு செய்யணும்னு சுயசித்தத்தின் படி பிரயாசம் பட்டோம்னா நேரம் நிறையமாகும், அநேகருக்கு இடரல் அங்க உண்டாகும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம், உங்களுக்கு சில சமயங்கள் அனுபவம் நம்ம சகோதர சகோதரி கிட்ட வாங்குறோம். எப்படின்னா கண்டிப்பா ஒரு சகோதரன் சகோதரி நம்ம கிட்ட கேட்கும் போது அவங்க சொல்றாங்க, பிரதர் நம்ம தேவனுக்கு வேலை செய்யணும்னு விரும்பி இருக்கிறோம், நாங்க ரொம்ப வாஞ்சியா இருக்கு, நாங்க செய்யணும். நிறைய பிரதர்ஸ் செய்யறாங்க, அதையெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு என்ன சஜஷன்னா, நாங்க கூட கம்ப்யூட்டர் கோர்ஸ் போய் கம்ப்யூட்டர் எல்லாம் படிச்சுட்டு நாம கூட டைப்பிங் ஒர்க்கு டிரான்ஸ்லேஷன் ஒர்க்கு செய்யறதுக்கு வாஞ்சித்தாங்க. அந்த வாஞ்சி நம்ம உண்மைத்தான் நல்லா வாஞ்சித்தான். ஆனா அந்த சகோதர சகோதரி எப்படின்னா, ரெண்டு பேருக்கும் 40-45 கிராஸ் ஆயிடுச்சு. நமக்கு நல்லா தெரியுது சாதாரணமாவே அவங்க போய் கம்ப்யூட்டர் கிளாஸ்ல உட்காந்து அவங்களுக்கு ஒன்றும் புரியாது, நம்ம ஜட்ஜ் பண்றதுக்கு இல்லை, பட் சில விஷயங்கள் வெட்ட வெளிச்சமா தெரியுது. அவங்க அப்படி முயற்சி பண்ணாங்கன்னா அது என்னவா இருக்கும், டைம் வேஸ்டா இருக்கும், மணி வேஸ்டா இருக்கும், ஒருவேளை இது இருந்து அவங்களுக்கு தேவன் கொடுத்துருந்த தாழ்ந்தா இருந்திருக்கலாம், அதெல்லாம் வேஸ்டா இருக்கும். கடைசியில் இது கூட அங்க நிறைவேறாது, இது பிராக்டிக்கலான விஷயம். ஸோ அப்ப என்னன்னா இந்த மிஸ்டேக் அங்க நடக்குது. அதாவது மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுல அவங்க செய்துட்டு இருக்கும் பொழுது தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறத சரியா உணராம அதற்கு நம்ம ஒரு ஆசைப்பட்டு முயற்சி எடுக்கும் பொழுது அது முழுவதும் வெற்றி அடையாது. ஓரளவுக்கு ஆகலாம், ஆனா அந்த ஓரளவுக்கு ஆகும் அதுக்கு செலவு செஞ்சிருப்போம் பாருங்க, வீண் அடிச்சிருப்போம் பாருங்க, நேரம் எனர்ஜி பைசா நிறைய போயிடும். இது ஞானமான, இது ஒரு நல்ல உக்கிரான காரணம் அங்க இல்லை. ஸோ அப்போ நம்ம அவங்களுக்கு ரொம்ப அன்புல தாழ்மையில சூழ்நிலை விலக்கி சொல்லும் பொழுது அவங்க அங்கே புரிஞ்சு கொள்ளுகிறாங்க. ஆனால் அதே மாதிரி சில சகோதர சகோதரர்கள் அந்த வயசுலேயும் கூட அந்த எஃபோர்ட் எடுத்தா அது என்ன ஆகும், பிளஸ் ஆகும். ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கும், அவங்க தாராளமாக எடுத்தா, நம்ம அது நம்ம சொல்றதே அங்கே இல்லை. பட் நம்ம என்ன சொல்றோம்னா அந்த ப்ராக்டிக்கல் விஷயம், கண்டிப்பாக நமக்கு என்ன வாய்ப்பு தேவனு அங்கே கொடுத்துருக்கிறார் அது நாம அங்கே புரிஞ்சு கொள்ளும். ஏன்னா அவன் அவன் பெற்ற வரத்தின் படியே, அதன் படியே. ஏன்னா நீங்க நல்லா ஒருவேளை மண்ணா கரெக்டாக வாசிருந்தீங்கன்னா, போன வாரம் அதாவது நவம்பர் 26 மண்ணா அருமையாக சொல்லியிருந்தார் பிரதர்ஸ், இந்த விஷயம் பற்றி தான் அங்கே பேசியிருந்தார். அது நான் உங்களுக்கு வாசித்து காண்பிச்சு
உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அதாவது வசனம் என்னன்னா, இந்த மன்னாவின் வசனம் யாத்ராகமம் 4:2, அந்த வசனம் வாசிங்க. யாத்ராகமம் 4:2,
கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார்.
மோசே கிட்ட தேவன் கேட்ட கேள்வி, அருமையான கேள்வி. இதுல மோசே ரெண்டு விஷயம் அறியாம இருந்திருக்கிறார், அதுதான் நமக்கு கூட படிப்பு. சோ மோசேவை தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அனுப்பும் பொழுது விவரம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் எப்படி போய் உங்களுக்காக அடையாளம் செய்வேன், எதை வச்சு செய்வேன் அங்க கேட்கும் போது கர்த்தர் அவருக்கு என்ன உணர்த்துறாருன்னா, மோசே உங்க கையில என்ன அங்க இருக்கு. சோ இங்க மோசே வந்து செய்த தப்பு என்னன்னா, தன் கையில இருக்கிறத கவனிக்கல. அதனால அவர் என்ன பண்ணிட்டார்னா, நெக்ஸ்ட் ஒரு தப்பு, தனக்கு வேறு ஏதாவது வேணும்ன்ட்டு அங்க எதிர்பார்க்கிறார் பெருசா. ஆனா தேவன் அவருக்கு உணர்த்துற விஷயம் என்னன்னா, மோசே உங்க கையில என்ன இருக்கு முதல்ல கவனிச்சிங்களா, அதுதான் அர்த்தம் அந்த வசனம். அப்படியே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணா, முதல்ல உங்க கையில இருக்கிற நீங்க பாத்தீங்களா, அப்பதான் பாக்குறாரு. ஆனா ஆமா, என்கிட்ட என்ன இருக்குது, ஒரு கோல் இருக்குது, இதை நான் கன்சிடரே பண்ணலையே தேவன். அதுதான் மோசே நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன், அதை கன்சிடர் பண்ணுங்க. அந்த கோல் இருக்குல்ல, ஆமா என்கிட்ட இருக்கு, கவலைப்படாத போங்க. எப்படி அந்த கோல் வச்சு எல்லாம் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்றதுக்கு நான் வந்து வல்லமை உள்ள தேவன். நீங்க அந்த யாத்ராகம் முழுக்க படிச்சீங்கன்னா தெரியும், அது சிவந்த சமுத்திரம் பிரிஞ்சு போறதா இருந்தாலும் சரி, அல்லது கண்மாயிலிருந்து தண்ணி வரதா இருந்தாலும் சரி, அல்லது இஸ்ரேல் ஜனங்களுக்கு யுத்தத்துல ஜெயம் வேணும்னாலும் சரி, மோசே பண்ண வேண்டியதுலாம் என்னதான், ஜஸ்ட் அந்த கோல் தான் யூஸ் பண்ண. பாருங்க, தேவன் உன் கையில இருக்கிறத வச்சு நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வேற எல்லாம் யூஸ் பண்ணவே இல்லை. தேவன் ரொம்ப சின்சியர், அப்படின்னா ரொம்ப உண்மை. உன் கையில என்ன இருக்கு, கோல் தான் இருக்கா, நீ அதை கொண்டு போ, நான் அதை வச்சே பண்ண. தண்ணி வரலையா, கோல் வச்சு தட்டு. சிவந்த சமுத்திரம் திறக்கணுமா, கோல நீட்டு, அவ்வளவு. ஜெயம் ஜெயிக்கணுமா யுத்தத்துல, கோலை உயர்த்தி பிடிங்க, அவ்வளவு. எல்லாரும் இது ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் நம்ம, புரியுதுங்களா. ஆனா பிரதர் ரசில் இந்த மன்னாக்கு இந்த அர்த்தம் கொடுக்கல, அவர் வேற அர்த்தம் கொடுக்குறாரு, அதுதான் நமக்கு ரொம்ப சின்சியர், புரியுதுங்களா. இது ஒரு ஆங்கிள் தான், இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஏன்னா நாங்க மோசே பண்ணிட்டார், தன் கையில இருக்கிறத கவனிக்க தவறிட்டார், சரிங்களா. முதல்ல நம்ம அதை கவனிச்சு அதையே தேவன் விருத்தியாக்குவார், அதை பயன்படுத்துவாருங்கிற நமக்கு முழு நம்பிக்கை தேவன் மேல அங்க வேணும். பிரதர் அதில் மண்ணால கொடுக்கும் பொழுது அவர் வேற சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா பாருங்க, இங்கிலீஷ்ல படிச்சுட்டு அப்படியே தமிழ்ல உங்களுக்கு நாம சொல்கிறோம். இஃப் எனி மேன் வுட் பி மோர் அபவுண்டன்ட்லி யூஸ்ட் ஆஃப் தி லார்ட் இன் ஹிஸ் பிளஸ்ட் சர்வீஸ், அதாவது யாராவது ஒருத்தர் தேவன் தன்னை வந்து அவருடைய ஊழியத்துல அதிகமாக பயன்படுத்தணும்னு நினைச்சாங்கன்னா, லெட் இம் சீக் ஃபர்ஸ்ட் டு பி ஃபிட்டட் ஃபார் இட் மோர் அண்ட் மோர். முதல்ல அந்த ஊழியத்துக்கு அவர் எந்த வகையில பயன்படுத்தணும்னு அவர் நினைக்கிறாரோ தேவன் தன்னை, அந்த விஷயத்துல அவர் தன்னை சரியாக ஃபிட்டட்னா என்னது, அதுக்கு தகுதி உள்ளவரை அவர் மாற்றிக்க முயற்சி செய்யணும். லெட் இம் இமிட்டேட் தட் பிலவட் அண்ட் ஹானர்டு சர்வன்ட் மோசஸ் in meekness, humility, energy and untiring zeal and self-sacrificing service of the Lord. So, அவரு அந்த விஷயத்துல தேவனுடைய அந்த ஊழியக்காரன் மோசேவை பிரதிபலிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். எப்படி மோசே இருந்துட்டார், இன் மீக்னஸ், ரொம்ப தாழ்மை, ஹியூமிலிட்டி இல்லைங்களா, தாழ்மை, எளிமை, எனர்ஜி, வைராக்கியம், அன்டயரிங் ஜீல், செல்ஃப் சாக்ரிஃபைசிங், பலியின் ஜீவியத்தில் எல்லாம் மோசம் எப்படி இருந்துட்டாரோ அது போல நம்ம முதல்ல தேவனுடைய ஊழியத்துக்கு புரிந்தனவங்களா இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். நெக்ஸ்ட் பாயிண்ட் தான் நமக்கு முக்கியம். பட் தி வைஸ் ஸ்டீவார்ட், அந்த வசனத்துல பார்த்தோம் இல்லைங்களா, 1 பேதுரு 4:10 என்ன சொன்னார், நல்ல ஊக்கிரானக்காரன். பட் இங்க பிரதர் ரசில் யூஸ் பண்றது ஞானமுள்ள ஊக்கிரானக்காரன் என்ன சொல்றாருன்னா, பட் தி வைஸ் ஸ்டீவார்ட் வில் சீக் ஆல்வேஸ் டு கல்டிவேட் அலாங் தி லைன்ஸ் ஆஃப் ஹிஸ் நேச்சுரல் அபிலிட்டி. என்ன பியூட்டி பார், அதாவது ஒரு ஞானமுள்ள ஊக்கிரானக்காரன், தேவனுடைய ஊழியக்காரன் என்ன செய்வார்னா, தேவன் தனக்கு இயற்கையாகவே என்ன தாளந்து என்ன வாய்ப்பு தந்திருக்கிறாரோ அதை அவர் அடையாளம் கண்டு கொண்டு அந்த ரீதியில தேவனுக்கு ஊழியம் செய்யறதுக்கு முயற்சிப்பார். அருமையான பாயிண்ட், வைஸ் ஸ்டீவார் அது பண்ணுவாரு. அண்ட் நாட் எக்ஸ்பெக்ட் தி லார்ட் டு ஒர்க் எ மிராக்கிள் ஃபார் ஹிஸ் அட்வான்ஸ்மெண்ட், என்ன நினைக்க மாட்டார். இப்படி செஞ்சுட்டு தனக்கு அருளப்படாத விஷயத்துல தேவன் ஏதாவது ஒரு அற்புதம் செஞ்சுட்டு திடீர்னு இங்கிலீஷ் நாலேஜோ இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு பெரிய ஆரோக்கியமோ இல்ல திடீர்னு நமக்கு ஆயிரக்கணக்கில் பணமோ தேவன் தந்து நம்மளை பயன்படுத்துவார் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஏ வைஸ் ஸ்டீவார்ட், அண்ட் சோ வேஸ்ட் வேல்யூபிள் டைம் சீக்கிங் டு டெவலப் தட் விச் ஹி டஸ் நாட் பை நேச்சர் பொசஸ். என்ன அருமை,
சோ தனக்கு இயற்கையாக தேவனால அருளப்படாத தாழ்ந்துகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று இந்த மாதிரி அவர் முயற்சி எடுத்து தன் நேரத்தை காலத்தை விரயம் செய்ய மாட்டார். யாரு? ஒரு ஞானமுள்ள உக்கிரானுக்கார். இந்த பாயிண்ட் நமக்கு அங்க முக்கியம். சோ அப்போ அது கூட நாம அங்க புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா இந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னு தேவன் அங்க கொடுத்திருக்கிறார், எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுக்கல அப்படி நம்ம சொல்லும் பொழுது நமக்கு தேவன் என்ன கொடுத்திருக்கிறார், நாம என்ன செய்யணும், எந்த ரீதியில பிரயாசம் எடுக்கணும், கண்டிப்பா பரிசுத்த ஆவியில தேவன்கிட்ட கேட்டு அதை பெற்றுக்கொண்டு அந்த ரீதியில நம்ம நம்முடைய பலிகளை நம்ம ஏறெடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் சகோதர சகோதரிகளே. சோ இந்த மூணு பாயிண்ட் இந்த 15வது வசனத்துல அருமையான பாயிண்ட்ஸ் நம்ம ஃபீல் பண்றோம். கண்டிப்பா அது பிரயோஜனமாக அங்க இருக்கும். இப்போ இதுல பேசப்படாத ஒரு பாயிண்ட் நம்ம பேசலாம். ஏன்னா பிரதர் ரஜில் அது கொடுக்குறாரு ரெஃபரன்ஸ்ல பாருங்க. ஒருத்தர் அஞ்சு வாங்கினார், ஒருத்தர் ரெண்டு வாங்கினார், இன்னொருத்தர் ஒன்னு வாங்கினார். அஞ்சு வாங்கினவர் அஞ்சு சம்பாரிச்சிட்டார், ரெண்டு வாங்கினவர் ரெண்டு சம்பாரிச்சிட்டார், அதுதான் இங்க சொல்லிடுக்கு. ஆனா சில சமயங்கள்ல என்ன ஆகலாம், அஞ்சு வாங்கினவர் மூணு வந்து ஸ்பிரிச்சுவலா யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், ரெண்ட வந்துட்டு சும்மா உலகத்துக்காக கொஞ்சம் பண்ணலாமா இல்லைங்களா, இருக்கா இல்லையா? ரெண்டு வாங்கினவர் ஒண்ணு வந்து ஸ்பிரிச்சுவலா தேவனுக்காக பயன்படுத்திட்டு ஒன்னு என்ன பண்ணலாம், உலகத்துக்காக பிரயோஜனப்படுத்தலாம். ஆனா அந்த விஷயங்கள் இருக்குது நடைமுறையில, பட் அதை யார் மென்ஷன் பண்ணல, இங்க கர்த்தர் வந்து அதை குறிப்பிட்டு சொல்லல, பட் இது பிராக்டிக்கலா நடக்குது. சோ அப்படி நடந்தா என்ன பண்றது இல்லைங்களா, அஞ்சு வாங்கினவர் நாலு நான் தேவனுக்காக பயன்படுத்த ஒன்னே ஒன்னு மாத்திரம் எனக்கு அப்படின்னு சொன்னா என்ன பண்றது, இது எப்படி, இது தேவன் அங்கீகரிப்பாரா, கர்த்தர் ஏசி இதை ரெக்கமெண்ட் பண்றாரா? ஏன்னா அது கர்த்தர் ஏசிங்க அதை தெளிவா பேசல. ஆனா அவர் தெளிவா பேசலங்கும் போதே நமக்கு என்ன தெரியுது, அவர் அதை ரெக்கமெண்ட் பண்றது இல்ல. அதாவது பாதி இங்க பாதி அங்க, அல்லது கொஞ்சம் இங்க கொஞ்சம் அதிகமா அங்க. சோ இது இது என்ன, அது வசனம், இது இங்க சொல்லல பட் வேற இடத்துல சொல்லியிருக்கிறார். நீங்க என்ன பண்ண முடியாது, ரெண்டு எஜமானுக்கு சிம்பிள் இல்லைங்களா? அது மத்தையோ 6:34 வசனத்துல நாம் வாசிக்கிறோம். மத்தையோ 6:24 அதுதான் முடிவுல நடக்கும். சோ ஏன் வந்து இப்படி ஐந்து வாங்கிட்டு மூணு ரெண்டு பண்றத கர்த்தர் இயேசு அங்க குறிப்பிடல, அதை ரெக்கமெண்ட் பண்ணல அப்படின்னா அது தேவனுக்கு பிரியம் இல்லாத ஒரு விஷயம். அது வந்து ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்வது போல போல இல்ல, அதுவே தான். அப்படி பண்ணுனா என்ன ஆகும், முடிவுல கிளியரா சொல்ற கடைசியில என்ன பண்ணுவார்னா, யாராவது ஒருத்தருக்கு தான் உண்மையா இருக்கிறதுக்கு அவரு பிரயாசப்படுவார். ஒருவேளை மறுபடியும் அஞ்சுமே தேவனுக்கே கொடுக்கறக்கும் வரலாம், அது சந்தோஷம்தான். ஆனா இன்னொன்னு கூட என்ன இருக்குது, 50 சான்ஸ் எதுக்கு இருக்கு? ஆமா, மீதி இருக்கிறதையுமே எங்க உலகத்துக்குள்ள போட்டுட்டு ஒட்டுமொத்தமாவே அங்க அவரு அவர் வாஷ் அவுட் ஆகும் கூட சான்ஸ் இருக்கு. சோ அப்ப இது ஒரு ஒரு டேஞ்சரஸ் ஸ்டெப். சோ இது தேவனும் விரும்புறதில்ல, கர்த்தர் இயேசுமே நம்ம இடத்துல அங்க விரும்புறதில்ல. அது கூட நம்ம அங்க செய்கிறதுக்கு விஷயம் இல்லை. ஏன்னா நமக்கு வசனம் தெரியும், அதே 6:33 முதலாவது நீங்க என்ன பண்ணுங்க, பரலோக தேவனுடைய ராஜ்யத்தை தேடும். அப்படின்னா என்னன்னா, நமக்கு இருக்கிற எல்லா விஷயத்திலுமே பிரியாரிட்டியில ஃபர்ஸ்ட் வந்துட்டு தேவன் அவருடைய சித்தம், குமாரன் அவருடைய சித்தம், அவங்களுடைய சத்தியம், சத்தியத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகள் இதுதான். சோ இதற்காகவே அந்த முழுமையான அர்ப்பணிப்பு தேவனுடைய ஜனங்கள் கிட்ட அங்க இருக்கணும். சோ அதனால தான் நம்ம ஒரு வேளை விசுவாசிப்பு எதுன்னா, கர்த்தர் இயேசு அந்த விஷயத்தை அங்க பேசல, ஆனா இதை நம்ம உணர்ந்து புரிஞ்சு கொள்வதற்கு நம்ம அனுமதிக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் அது நம்ம கிட்ட அங்க விரும்புறார். சோ இதுதான் அந்த 15வது வசனத்தினுடைய பொருள். இது நாம அங்க புரிஞ்சுக்கொள்ளணும். கண்டிப்பா எல்லாருக்கும் தேவன் ஒண்ணு கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமில்ல, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தேவன் கொடுக்கறதில்ல. அது மாத்திரமில்ல, ஒரே மாதிரி கொடுக்காததுனால எல்லாரிடத்திலும் அவங்களுடைய திராணிக்கு தக்க விஷயங்கள் தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அப்படி நம்ம புரிஞ்சுக்கொள்ளும் பொழுது ஐந்து வாங்கியிருக்கிறவங்களை பார்க்கும் போது ஒன்னு வாங்கினவங்க டிஸ்கரேஜ் ஆக வேண்டாம், சந்தோஷம்தான் போடணும். அவங்களுக்கு பொறுப்பு அதிகம், கண்டிப்பா செஞ்சே ஆகணும். ஆனா இவங்களுக்கு என்ன இருக்குது, அவங்களோட ஒப்பிடும் போது பொறுப்பு ரொம்ப கம்மி. சுலபமா ராஜ்யத்துல போகலாம், அவ்வளோ பெரிய பிளஸ்ஸிங் இவ்வளவு தெளிவா பார்த்தா தான் நமக்கு அங்க கிடைக்குது. பட் அதை அவங்க புரிஞ்சுட்டு அங்க செயல்படணும். இப்ப நம்ம 16 இருந்து வாசிக்கலாம், 20 வசனம் வரைக்கும், 19 வரைக்கும்.
வேறு
பாருங்க, மூணு பேர், அஞ்சு வாங்கினவர், ரெண்டு வாங்கினவர், ஒன்னு வாங்கினவர், மூணு பேர் ஒரு வேலை செய்யறாங்க. என்னன்னா மூணு பேரும் போறாங்க. வசனத்துல அப்படித்தான் இருக்கு, அப்படித்தான் நம்ம எடுக்க முடியும் இல்லைங்களா. என்ன சொல்றாரு, ஐந்து தாளந்து வாங்கினவன் போய், ஆனா ரெண்டு தாளந்து வாங்கினவனுக்கு சொல்லல, ஆனா முன்னாடியே ஒரு வார்த்தை இருக்கு, அப்படியே ரெண்டு தாளந்து வாங்கினவனும் அப்படின்னு அவர் என்ன பண்ணிடுக்கிறார், அதே மாதிரி போயிருக்கிறார். ஆனா ஒரு தாளந்து வாங்கினவன் சொல்லி, ஒரு தாளந்து வாங்கினவனும் போய், சோ மூணு பேரும் போறாங்க, போய் சம்பாதிக்கிறாங்க, ஒருத்தர் குறைக்கிறாங்க. என்ன விஷயம்னா மூணு பேருமே தாளந்து பயன்படுத்துறாங்க, எஃபர்ட் எடுக்கிறாங்க, பிரயாசம் எடுக்கிறாங்க, மூணு பேருமே எடுக்கிறாங்க. யாரும் பயன்படுத்தாம இல்லை இல்லைங்களா, யாரும் பயன்படுத்தாங்க, மூணு பேருமே பிரயாசம் எடுக்கிறாங்க. தேவன் என்ன வாய்ப்பு கொடுத்துருக்காங்களோ அதை பயன்படுத்துறாங்க, புரியுதுங்களா. ஆனா முதல் ரெண்டு பேருக்கும் மூணாவதுக்கும் தான் கொஞ்சம் வித்தியாசம். ஆனா என்னன்னா மூணு பேருமே அவங்க தேவன் கொடுத்த வாய்ப்பு தாழ்ந்த பயன்படுத்துறாங்க. ஆனா என்னன்னா அஞ்சு தாழ்ந்து வாங்கினவர் அஞ்சு வாங்கிடுறோம் சம்பாதிச்சிடுறோம், ரெண்டு வாங்கினவர் ரெண்டு சம்பாதிச்சிடுறார், ஆனா ஒன்னு வாங்கினவர் என்ன பண்ணல, அவர் சம்பாதிக்கல, அவர் என்ன பண்றாரு, அதை பூமியில போட்டு புதைச்சு வைக்கிறார். சோ இதனால அஞ்சு தாழ்ந்து வாங்கினவங்க இன்னொரு அஞ்சு, ரெண்டு தாழ்ந்து வாங்கினவங்க இன்னொரு ரெண்டு, இது எதுக்கு, அப்படியே டபுள் ஆகும், இரட்டிப்பாகும். என்னன்னா இது தேவன் அவங்களுக்கு தந்த தாழ்ந்துகளை தேவனுக்காக, தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதற்காக, தேவனுடைய ஜனங்கள் அதாவது தங்களுடைய உடன் சகோதர சகோதரிகளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக அதை அவங்க பயன்படுத்துறாங்க. தங்களுக்காக மாத்திரம் இல்லவே இல்லை, அது மாத்திரம் இல்ல, உலகத்துக்காக இல்லவே இல்லை, ஆவிக்குரிய விஷயத்துக்கு அதை பயன்படுத்துறாங்க. அதனால்தான் அது என்ன ஆகுது, டபுள் ஆகுது. அந்த டபுளிங் எப்படின்னா தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மாத்திரம் இல்லை, அது கூட தப்பு, தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மாத்திரம் இல்ல, யார் யாருக்காகவும் பயன்படுத்துறாங்க, தங்களுடைய உடன் சகோதர சகோதரனுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி, முதிர்ச்சி, பக்குவம், பரிசுத்தமாக்கப்படுதல், இதுக்காக எல்லாம் பயன்படுத்துறாங்க. தாழ்ந்தம் சொல்லும் போது தயவு செஞ்சு நம்ம என்னெல்லாம் வச்சுக்கலாம்னா அஞ்சு பாயிண்ட் மைண்ட்ல வைக்கணும். சில சமயங்கள் நமக்கு இந்த பணம் மாத்திரம் உள்ளே வராது இல்லையா, அப்போ வைக்கணும், எல்லாமே மேக்சிமம் வைக்கணும். அப்படி அப்படி செய்யறாங்க. சோ தங்களுக்காக மாத்திரம் இல்ல, மற்றவருடைய ஆவிக்குரிய பெனிஃபிட்டுக்காகவும் அவங்க செய்யும் பொழுது அதுதான் அது வந்து பெறுகிறது அடையாளம். ஆனா இந்த ஒண்ணு வாங்கினவர் என்ன பண்றாரு, அவர் பெறுகிறதே இல்ல பாத்தீங்களா, ஒண்ணு வாங்கினா கடைசியில் ரிட்டர்ன் பண்ணும் போது எவ்வளவு தான் இருக்கு, ஒண்ணு தார். ஏன்னா அவர் பயன்படுத்துறாரு, சொன்னீங்க அது பயன்படுத்துறாரு, எங்க என்ன பண்றாரு, அவரு ஊமையில ஊமையில போய் புதைச்சு வைக்கிறாரு, எங்க பூமியில. பட் அது ஸ்பிரிச்சுவல் அர்த்தம் என்ன, பூமிக்குரிய விஷயங்களுக்கு தான் பெற்ற தாழ்ந்துகளை தனக்காக மாத்திரம் என்ன பண்றார், பயன்படுத்துறார். பட் பூமிக்குரிய விஷயங்களுக்கு சுயநலத்துக்காக மாத்திரமே, ஆவிக்குரிய விஷயத்துக்கு இல்ல, மற்ற சகோதர சகோதரருடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு இல்ல, அது வந்து பெருகாது, அது அப்படியே தான் இருக்கும். இதுதான் அங்க அந்த விஷயம். சோ இது வந்து அந்த ஒரு தாழ்ந்து வாங்கினவர் செய்யக்கூடிய ஒரு தவறாக அங்க இருக்குது. இது நாம அங்க புரிஞ்சுக்கொள்ளணும். சோ தேவன் எது அங்கீகரிக்கிறார், எது அங்கீகரிக்கிறது இல்லை. சோ நாம் பெற்றுக்கொண்ட தாழ்ந்து ஆசீர்வாதங்களின் மூலம் நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய உடல் சகோதர சகோதரர்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக நாம் அந்த பலிகளை ஏறெடுக்க வேண்டும். அப்படி நாம் செய்யும் பொழுது அது தேவன் நமக்கு ஆசீர்வதிக்கிறார், அது இரண்டு மடங்காக பெருங்குது. அப்படின்னா அதற்கு உரிய பலனை அங்க நாம தேவனுக்கு அங்க ஏறெடுக்கிறோம். ஆனா அந்த ஒரு தாழ்ந்து வாங்கினவர் நாம பார்க்கிறோம், பூமியில புதைச்சு வைப்பது உலக காரியங்களில், மாம்சத்திற்கு அடுத்த காரியங்களில், தன்னுடைய சுயநல நோக்கத்திற்காக மாத்திரமே அந்த தாழ்ந்த பயன்படுத்துறாங்க, ஆவிக்குரிய விஷயத்துக்கு அல்ல. இப்போ நமக்கு அங்க தெரியும், இருபதுலேருந்து நீங்க வசனம் இது வரைக்கும் வாசிக்கலாம்னா 23 வரைக்கும் வாசிக்கலாம். இல்ல இல்ல இல்ல, 19 வாசிக்கோ. இந்த வசனத்துக்கு எப்படி நாம விளக்கம் கொடுக்கலாம், ஸ்பிரிச்சுவல் வெகு காலமான பின்பு, சுவிசேஷம் கிட்டத்தட்ட நிறைவேறி இருக்கும் பொழுது அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் திரும்பி வந்து சரீர அங்கங்களுடைய தலையாகிய கர்த்தர் இயேசு திரும்பி வரார். எப்போ, 1874 வருடம் அவர் வரார். அப்படி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டார். இந்த கணக்கு கேட்கறது எப்படி, எதற்கு அப்ளை ஆகும், வசனம் நம்ம வாசனா 1 பேதுரு 4:17, 2 கொரிந்தியர் 5:10, 1 பேதுரு 4:17,
ஆமாம். அப்புறம் நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டுல துவங்கும் காலம். சோ 1874 நம்முடைய ரட்சகர் இரண்டாம் வருகையில வந்தவுடனே இங்க சபை நியாயம் தீர்க்கப்பட்டு வருகிறது. சோ அது சபையினுடைய நியாய தீர்ப்பு இன்னைக்கு அங்க ஆரம்பிச்சிருக்கு. சோ கணக்கு அங்க தேவன் பார்க்கிறார். சோ இப்போ எப்படி சொல்லலாம், 1878 நிறைய பேருடைய கணக்கு வழக்கு பார்த்து முடிச்சார் இல்லைங்களா. முதலாவது உயிர் தெழுதல், அப்போஸ்தல் பவுல் எவ்வளவு வாங்கிட்டார், எவ்வளவு சம்பாதிச்சிருக்கிறார் பார்த்தார், பலன் கொடுத்தார். அதே மாதிரி சுவிசேஷ யுகத்துல 1878 வரைக்கும் யார் யார் பரிசுத்தவான்களாக தங்கள் தாளந்துகளை பயன்படுத்தி தேவனுக்கு பலியின் ஜீவியம் வாங்கி மறித்து இரண்டாம் வருகைக்காக மரணத்துல காத்திருந்தாங்களோ அவங்களை எல்லாம் முதலாம் உயிர்த்தத்துல எழுப்பி அவங்களை விசாரிச்சு அவங்களுக்கு உரிய வெகுமதிகளை அங்க தந்திருக்கிறார். ஆனா 78 அப்புறம் வாழ்ந்துட்டு இருக்கிற பாத அங்கங்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன, அவங்க பூமியில வாழ்ந்துட்டு இருக்கும் போதே கணக்கு பாக்குறாங்க, என்னென்ன என்னென்ன பேசுறீங்க, என்னென்ன செய்யறீங்க, என்னென்ன எஃபர்ட் எடுக்கிறீங்க, என்னென்ன மீட்டிங்ஸ் மிஸ் பண்றீங்க, என்னென்ன மீட்டிங்ஸ் மாத்திரம் போறீங்க, சோ எல்லாம் அவரு அங்க பாக்குறாரு. சோ எல்லாம் பாக்குறார், சகோதரர்களுக்காக சகோதரிகளுக்காக என்னென்ன நாம செய்யறோம் எல்லாம் தேவன் பாக்குறார். சில விஷயங்கள் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார் தேவன். ஒருவேளை நம்ம ஓட்டம் முடிச்சுன்னா உடனே நமக்கு உடனே அங்க ரிவார்டிங் கூட இருக்குது. அந்த நிமிஷத்துல எப்படி அவங்களுக்கு வந்து அவங்க பொறுத்திருந்தாங்க கர்த்தர் இயேசு இரண்டாம் வருகைக்கு, அது வரைக்கும் இல்ல நமக்கு உடனே ரிவார்ட் கூட அங்க தரப்பட்டு வருது. சோ இது எஜமான் வந்து கணக்கு பார்க்கிறது, கர்த்தர் இயேசு இரண்டாம் வருகைக்கு பின்பு சபையினுடைய நியாய தீர்ப்பு இங்க துவங்கி அங்க போய் கொண்டிருப்பதற்கு அருமையான ஒரு அடையாளமா இருக்கு. இப்ப 20 வசனம் வாசிக்கலாம் நீங்க. ரொம்ப அருமையான வசத பகுதி, ரொம்ப ஷார்ட்டா நம்ம சொல்லிடலாம். இதுக்கு நாம் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தான் இந்த வசனங்கள் இருக்கு. சோ 5 வாங்கினவர் 5 சம்பாரிச்சு காண்பிக்கிறார். அவருக்கு என்ன சொல்றாருன்னா, நல்லது உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்துல உண்மையா இருந்தீங்க, அநேகத்தில் உங்களை அதிகாரியா வைப்பேன், எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. 2 வாங்கினவர் இன்னும் 2 கொடுக்கிறார். 5 விட குறைவா வாங்கினவர், 5 கொடுத்தவரை குறைவா கொடுத்தவர். அவரும் வந்து சொல்லும் பொழுது அவர்கிட்ட என்னதான் சொல்றாரு, நல்லது உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்துல உண்மையா இருந்தீங்க, அநேகத்துல உங்களை நான் அதிகாரியா வைப்பேன், உங்கள் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள. என்ன விஷயம் இங்க நம்ம பாக்குறோம், நம்ம சந்தோஷப்படுறதுக்கு என்னன்னா, பாருங்க தாளந்துகள் தேவன் ஒருத்தருக்கு அதிகமா கொடுத்து இன்னொருத்தருக்கு கம்மியா கொடுத்திருந்தாலும், கொடுத்திருந்ததின்படி ஒருத்தர்கிட்ட அதிகமா வாங்கி இன்னொருத்தர்கிட்ட குறைவா வாங்கினாலும், வேற மாதிரி சொல்லலாம், ஒருத்தர்கிட்ட அதிகமா எதிர்பார்த்து இன்னொருத்தர்கிட்ட குறைவா எதிர்பார்த்திருந்தாலும், ஆனா ரெண்டு பேரும் தங்களுக்குரியதை செய்யும் பொழுது ஆசீர்வாதம் என்னதான், ஒரே ஆசீர்வாதம் தான். பாருங்க இப்போ அவங்களுக்கு 5 கொடுத்திருக்கிறார், தேவன் நமக்கு 1 கொடுத்திருக்கிறார், வருத்தப்படுறதுக்கு அவசியமே அங்க இல்ல. 5 வாங்கினவர் வேலையை செய்தாலும் ஒரே ஆசீர்வாதம் தான், 1 வாங்கினவர் வேலை செய்தாலும் ஒரே ஆசீர்வாதம் தான். கண்டிப்பா சுவிசேஷ சபை சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம், தேவன் எவ்வளவு கிருபை அன்பு இங்க காண்பிக்கிறார் அவருடைய பல விதமான சரி கர்த்தர் இயேசுவின் சரீரத்தில் இருக்கக்கூடிய வெவ்வேறு அங்கங்களுக்கு ஒரே நீதி அங்க இருக்குது, ஒரே அன்பு அங்க இருக்குது, சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். சோ என்னன்னா, இந்த ரெண்டு பேர் பெற்றுக்கொண்ட தாளந்துகளை சரியாக பயன்படுத்தி தேவன் கிட்ட ஒரே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவங்க யார் குறிக்கிறாங்கன்னா, அந்த செருமந்தை சபை 144,000 அவர்கள் கண்டிப்பா இப்படிப்பட்ட ஒரு உண்மையான உக்கிரான ஊழியத்தை அங்க ஏறெடுப்பாங்க, ஸ்டீவார்ட்ஷிப் அதுங்க அவங்க காமிக்கிறாங்க, அதற்குரிய பரிசு அவங்க வாங்கி கொள்றாங்க. இப்ப 24 வாசிங்க. பாருங்க நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இவருக்கு நிறைய கற்பனை திறன் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறோம், ஏன்னா இவர் நிறைய இமேஜின் பண்றாரு, அருமையா சொல்றாரு அவர்கிட்ட. ஒரு தாளண்டை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். இப்படியெல்லாம் நான் என்னுடைய சுய சிந்தையில தேவன் பத்தி, அவருடைய அன்பு பற்றி, அவருடைய கிருபை, இறக்கம், இதையெல்லாம் பற்றி தவறா புரிஞ்சு கொண்டு அவர் என்ன பண்றாரு, நான் பயந்து போய் உங்க தாளந்தை நிலத்துல புதைச்சு வச்சுட்டேன். சோ என்ன பயம் இவருக்கு? முதல்ல இவர் யாரு? இந்த ஒரு தாளந்து வாங்கினவர் அதைய பூமியில புதைச்சு வச்சுட்டு இந்த மாதிரி வந்துட்டு உண்மையில்லாத விஷயங்கள்ல அங்க தேவன் கிட்ட, கர்த்தர் இயேசு கிட்ட பேசுறாரு இல்லைங்களா? பயந்துட்டேன். நான் ஏன் புதைச்சு வச்சேனா ஒரே காரணம் தான், என்ன பண்ணிட்டேன், நான் பயந்துட்டேன். ஏன் பயந்தீங்க? அதுக்கு காரணம் வேற, நீங்க அப்படி, நீங்க இப்படி, அப்படி நானா என்ன பண்ணிட்டேன், நான் நினைச்சிட்டேன். நான் நினைக்கிற, நம்ம என்ன விசுவாசிக்கிறோம்னா அவருக்கு தேவன் விஷயம் பத்தி தெளிவில்லை, அதனாலதான் குழம்புறேன். நீங்க அப்படி, ட்ரூத்ல கிளியர் இல்ல, நிறைய பிரயாசம் எடுக்கல, தேவன் வசனங்கள்ல தெளிவா அவரை பத்தி புரிஞ்சுக்கிறது அந்த ஒரு வகுப்பா. அதனால என்னன்னா, தேவனுடைய அருமையான அன்பு கிருபை இறக்கம் ஏற்பாடுகள் அவருக்கு சரியா புரியல. அதனால என்ன ஆயிடுது, அவருக்கு பயம் வந்துடும். தாளந்து எழுந்துருவோமோ, காணா போட்டுடுவோமோ, நம்ம திருக்கிறத பூமிக்காக பயன்படுத்தி இந்த பூமியில நமக்கு ஒரு பாதுகாப்பு, மரியாதை, அந்தஸ்து, இவைகளை நம்ம சம்பாரிச்சுக்கலாம், இதெல்லாம் இலக்கிற்கு நம்ம ரெடி, சம்பாதிக்கிறதுக்கு பூமிக்குரிய விஷயத்தை அவங்க போட்டுடுறாங்க. சோ அப்படி அப்படி போடுறதுக்கு காரணம் என்ன சொல்றாங்க, நான் பயந்து போய். உண்மையில அவர் பயப்படுறார், லிட்டரலான பயம். பட் இந்த வகுப்பார் யார்? கண்டிப்பா சபை இல்ல, கண்டிப்பா ரெண்டாம் மரணம் கூட இல்ல. ஏன்னா இவங்கள பத்தி அந்த எஜமான என்ன சொல்றாருன்னா, கடைசியா திட்டும் போது, பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரன். இன்னும் அவர் வந்து ஊழியக்காரன் தான் எஜமான். அந்த ஊழியக்காரன்ங்கிற நிலைமையில இருந்து அவரை தள்ளி விடல, இன்னும் அவரை தன்னுடைய ஊழியக்காரனா தான் கன்சிடர் பண்றாரு. ஆனா எப்படிப்பட்ட ஊழியக்காரன்? உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரன் இல்ல, பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரன். சோ இவங்க யார் கிடையாதுனா, திரள் கூட்டத்திற்கு அடையாளமாக இருக்கிறாங்க. சோ திரள் கூட்டத்தினர் தான் இந்த ஒரு தாளந்து வாங்கி அதைய பயத்தின் நிமித்தம் பூமியில புதைத்து வைத்த அந்த ஒரு 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 மனுஷனுக்கு, ஒரு மனுஷன் மூலம் குறிக்கப்படுறாங்க. சோ அப்ப அந்த திரள் கூட்டத்துக்கு என்ன பயம்? எந்த பயத்தினால பெற்றுக்கொண்ட தாளந்த தேவன் உணர்ந்து, சரியான சத்திய அறிவில் உணர்ந்து, அதைய பலியின் ஜீவத்தை ஒப்பு கொடுக்காம தேவையில்லாத பயத்தினால அவங்க அதைய புதைச்சு வைக்கிறாங்க, பூமிக்குரிய விஷயத்துக்கு பயன்படுத்துறாங்க. அதாவது திரள் கூட்டத்தினர் பெற்றுக்கொண்ட தாழ்ந்துகளை இவ்விதமாக விரயம் செய்வதற்கு அவங்களுக்கு பயம் தான் காரணம்னு இங்க சொல்லப்படுது. அது என்ன பயம்? என்ன பயம் அப்படின்னா, அது ஒரு மரண பயம். என்ன மரண பயம் அப்படின்னா, பலியில மறிக்கிறதுக்கு அவங்களுக்கு பயம். ஜீவ பலி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா மறிக்கணும். சங்கீதம் 116:15 வாசிக்கிறோம் இல்லைங்களா? அதாவது எப்படி சொல்றாரு அவரு, கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு எப்படி இருக்கு பாருங்க, அது ஒரு மரணம். சாக்ரிஃபிஷியல் டெத், பலியின் மரணம் இருக்கும் பரிசுத்தவான்கள் கிட்ட. பாருங்க, 5 வாங்கினவர் பலி செஞ்சிருக்கிறார், 2 வாங்கினவர் பலி செஞ்சு மறிச்சிருக்கிறார், அதுக்காக அந்த உரிய பரிசு வாங்கி கொள்றாங்க. ஆனா இவரு அந்த மரணத்துக்கு பயப்படுறார். என்ன பயம்னா, இந்த மரண பயம், பலியினால மாம்சத்திற்கும் பூமிக்குரிய விஷயங்களுக்கும் சுய சுய சித்தத்துக்கும் மறிக்கிறதுக்கு அவங்க முன் வரல. சோ இது வசனம் இப்ரேயர் 2:15 வசனத்துல நம்ம வாசிக்கலாம். எஸ், இவங்க அப்படித்தான் இருக்கிறாங்க. ஜீவ காலம் எல்லாம் சாக்ரிஃபிஷியல் டெத்துக்குள்ள, அந்த அனுபவத்துக்குள்ள போவதற்கு துணிவில்லாதவர்கள், பயப்படுகிறவர்கள், திரள் கூட்டத்தினர். தேவன் தங்களுக்கு கிருபையா ஆசீர்வாதமா தந்த வாய்ப்புகளை தேவனுக்காக பயன்படுத்துவதில் துணிவில்லாதவர்கள். ஏன் அவங்களுக்கு அதைய பூமிக்குரிய விஷயத்துல பயன்படுத்துவதற்கு நிறைய சித்தம் இருக்குது, சுய சித்தம். சோ அப்படி அவங்க செய்துடுறாங்க. சோ அப்போ இந்த பயம் வந்து பலியின் ஜீவியத்துல மறிக்கிறதுக்கான பயம், இதுதான் திரள் கூட்டத்தினர் அந்த அந்த தாளந்தை பயன்படுத்தாம போறதுக்கான அந்த காரணம் என்று நம்ம அங்க பாக்குறோம். சரி, இப்ப நம்ம ஓமை நாம படிச்சு அங்க முடிக்கலாம். இப்ப 26:27 வாசிங்க. ஆமாம். சப்போ இது கூட கொஞ்சம் ஸ்பெஷலான வசனம் தான். சோ உள்ளவனுக்கே அந்த ஒரு தாளந்தையும் வாங்கி அங்க கொடுத்துடுறாரு. அந்த ஒரு தாளந்து வச்சிருந்தவர்கிட்ட இருந்து அதை பிடுங்கி உள்ளவர்களுக்கே கொடுத்துடுறாரு. பத்து தாளந்து உள்ளவருக்கே அங்க கொடுக்கறாருன்னா கண்டிப்பா பயன்படுத்தப்படாத இந்த வாய்ப்புகள். மேலுமே யார் யாருக்கு அந்த வாய்ப்புகளை உண்மையா பயன்படுத்திட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கே தேவன் கொடுக்கிறார். அது அவங்களுக்கு எந்த வகையில பயன்படுதுன்னா அவங்க சபையானதுக்கு அப்புறமும் கூட மகிமையில விசேஷமான மகிமை பெற்றுக்கொள்வதற்கு அந்த எக்ஸ்ட்ரா வாய்ப்புகள் அவங்களுக்கு அங்க உதவும். சோ அதெல்லாம் நாம அங்க பாக்குறோம். நட்சத்திரத்துல நட்சத்திரம், மகிமையில வித்தியாசம் அங்க இருக்குது. சோ அப்போ சரியா பயன்படுத்தாத அந்த வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டவர்கள் இருந்து இந்த இடத்துல இருந்து எடுக்கப்பட்டு உண்மையா பயன்படுத்திட்டு வர ஜனங்களுக்கு அது அங்க தேவன் கொடுக்கறது அங்க நம்ம பாக்குறோம். அது அவங்களுக்கு இன்னும் அதிகப்படியான மகிமைக்கு எதுவான ஒரு வாய்ப்பாக அமைந்து அதை அவங்க பயன்படுத்திக் கொள்றது நம்ம அங்க பாக்குறோம். இப்ப கடைசி வசனம் படிச்சு முடிக்கலாம். சோ பிரயோஜனமற்ற இந்த ஊழியக்காரன் எங்க அனுப்பப்படுறாங்கன்னா புறம்பான இருள். சோ புறம்பான இருளுக்குள்ள தள்ளப்படுறார் அப்படின்னா அது வரைக்கும் எதுல தான் இருந்திருக்கிறார் பாத்தீங்களா? அது வரைக்கும் எதுல தான் இருந்திருக்கிறார்? ஆச்சரியமான வெளிச்சத்துல தான் அவர் இருந்திருக்கிறார். சோ இது எது கடையாளம்? இவ்விதமாக தாழ்ந்துகளை பெற்று அதை உணர்ந்தும் உணராமலும் பயன்படுத்தாமல் பயன்படுத்தி அதை பூமிக்குரிய விஷயத்துக்கு பயன்படுத்தி திரள் கூட்டத்தினராக கூடிய ஜனங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா அவங்களை தேவன் என்ன பண்றாரு? புறம்பான இருள தள்ளுற. புறம்பான இருள் தள்ளுவதற்கு முன்பு வரைக்கும் இவர் எங்க தான் இருந்திருக்கணும்? ஆச்சரியமான ஒளி. அதாவது அவர்கள் கூட இந்த சத்தியத்துல இருந்தாங்க, இந்த சத்திய வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டாங்க, இந்த சத்தியத்தை பற்றின ஞானத்தினால நிரப்பப்பட்டாங்க. பெரிய ஆசீர்வாதம். சுவிசேஷ யுகத்துல இருந்த பெரும்பான்மையான பரிசுத்தவான்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு இன்னைக்கு நமக்கு கூட கட்சிடுக்குது. இவ்வளவு பெரிய வெளிச்சம், சரிங்களா? சோ இந்த சத்திய ஞானம் சத்திய அறிவு தேவன் கொடுத்திருந்தார். அதுல தான் அவங்க இருந்தாங்க. ஒருவேளை அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தாம போகும் பட்சத்துல போக போக இவங்களுக்கு என்ன ஆகும்னா இவங்க புறம்பான இருளுக்குள்ள போவாங்க. அப்படின்னா முன்ன மாதிரி தேவனுடைய வசனங்கள் அவங்களுக்கு வெளிப்படாது. முன்ன மாதிரி தேவனுடைய வசனங்களினுடைய ஆழம் அவங்க புரிஞ்சுக்க முடியாது. படிப்பாங்க, கேட்பாங்க, அட்டன் பண்ணுவாங்க, ஆனா அந்த ஆவிக்குரிய வெளிச்சம் அவங்களுக்குள்ள பிரகாசிக்காது. அந்த வாய்ப்பு தேவன் அங்க குறைச்சிடுறாரு. ஏன்னா பொதுவா புறம்பான உயிரில் யார் தான் இருக்கிறாங்க? இப்போ உலகத்தின் ஜனங்கள். அந்த நிலைமைக்கு இவங்கள் போர்வதற்கு கூட அங்க வாய்ப்புகள் இருக்கு. அப்படி சத்திய வெளிச்சம் மங்கின நிலைமையில நாளுக்கு நாள் புறம்பான இருளுக்குள்ள அவங்க போய் கடைசியில அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்துக்கே போயிடுறாங்க. சோ அழுகையும் பற்கடிப்பும் நிறைய சப்ஜெக்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கிறோம். வேதனை, ஏமாற்றம், இழப்பு, நஷ்டம், லாஸ், இது யாருக்கு மாத்திரமே இருக்குது? உலக ஜனங்களுக்கு மகா உபத்திரவத்துல. ஆனா அங்க யாரு கூட பங்கு பெறுவாங்க? இந்த திரள் கூட்டத்தினர் கூட தாங்கள் அழைக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தவறினதனுடைய ஏமாற்றம், அதனால உண்டான வேதனை, இதுல அவர்கள் அங்க மாட்டிக்கொள்வது நாம அங்க பார்க்கிறோம். சோ அப்போ இது இந்த ஊமையில இன்னைக்கு நாம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. சோ அப்ப ரொம்ப அருமையா கர்த்தரே அங்க சொல்லியிருக்கிறார், தான் இந்த பூமியிலிருந்து எடுக்கப்படுவதற்கு முன்பு இந்த சுவிசேஷ யுகத்துல சபை என்ன செய்ய வேண்டும், சபையின் இடத்துல தேவன் என்ன கிரியைகள் எதிர்பார்க்கிறார், அந்த பலியின் ஜீவியம், அந்த பலியின் ஜீவியத்துல தங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாழ்ந்துகளை ஞானத்தோட தேவனுடைய சித்தத்துக்கு இசைந்தபடி பயன்படுத்தி தேவன் இடத்துல அந்த உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே என்ற அந்த வார்த்தை வாங்குறது ரொம்ப முக்கியம். சோ இந்த ஆக்டிவிட்டி, இந்த கிரியைகள் ரொம்ப முக்கியம். அது பற்றி தான் இந்த ஊமையில அங்க நமக்கு கர்த்தர் இயேசு பேசியிருக்கிறார். கண்டிப்பா இது நமக்கு நாம் நிறைய சிந்திக்க வேண்டிய காரியங்களை உள்ளடக்கின ஒரு ஊமை. சாரி, நான் அது காசுக்காரர் வட்டி நம்ம இதுக்கும் ஸ்பெஷல் பாயிண்ட் இல்லை. பிரதர் ரசலும் பேசல, அங்கே பிரதர் ரசல் பேசியிருக்கிற ஒரு பாயிண்ட், ஆனா அது நியூ கிரியேஷன்ல வருது. இது வந்து வேணா புது சிருஷ்டிகளுக்கு ஒரு ஒரு சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அவங்க வட்டி வாங்கலாம்னு இருக்கு. இந்த வசனத்தை ஆதாரமா எடுக்கலாம். அது நியூ கிரியேஷன்ல பிரதர் ரசல் அங்க டீல் பண்ணிருக்கா. அது தெளிவா அந்த பாயிண்ட் படிக்காம நம்ம இதை ஏற்றுக்கொள்ளதா? சோ அது படிக்கணும், ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஆனா இது நாம் என்ன விசுவாசிக்கிறோம்னா, இது கதை. சோ எப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொன்னோம், ஊமையில எல்லாமே அர்த்தம் நம்ம அங்க இருக்க முடியாது. ஒரு நிழலும் பொருளும் மாறி, ஏன்னா நிழலும் பொருளும் தேவன் கொடுக்குறார். அதுல இருக்கிற ஒரு ஒரு விஷயங்களுக்கும் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கும். பட் ஊமைகள் மனுஷன் கூட பேசலாம், ஆனா இது கர்த்தர் இயேசு பேசின ஊமைதான். ஆனா ஊமைன்னா என்னன்னா அது ஒரு கதை. அந்த கதையை ஒரு பொருளோட முடியணுங்கிறதுக்காக சில விஷயங்கள் சேர்க்கப்படலாம், சில விஷயங்கள் ஏற்கப்படலாம். ஸோ அதுக்கு கண்டிப்பா இருக்கணும்னு நாம தேடி பாக்குறது அது தேவையில்லை. எப்படின்னா ஒருவேளை முயற்சி பண்ணி பார்த்து ஏதாவது தேவனுடைய திட்டத்துக்கு இசைவா வந்துச்சுன்னா எடுத்துக்கலாம், இல்லை எங்க போல்றாரியா அப்படியே நாம அமைதியாக விடலாம். ஸோ அப்போ அப்படித்தான் அந்த ஒரு பாயிண்ட் நம்ம அங்கே விடுறோம். ஸோ அப்போ இந்த உண்மை இன்னைக்கு நாம நிறைவு செய்கிறோம். தேவன் தாமே நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.